மத்தேயு 17வது அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரையில் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை.
நல்ல தேவனே, இந்த காலகட்டத்தில் எங்களோடு நீர் பேசுகிற தேவனா இருக்கிறீர். உங்களுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசின தேவன் உங்களுடைய இறுதி வெளிப்பாடாக உங்களுடைய குமாரனின் மூலமா நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த குமாரனை வார்த்தைகள் எழுத்து வடிவமா எங்களுக்கு பரிபூர்ணமா கொடுக்கப்பட்டிருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற கிறிஸ்து இன்றும் பிரசங்கத்தின் மூலமாக மக்களோடு, ஆத்து மக்களோடு பேசுகிறார் என்றத நினைக்கும் போது அந்த பிரசங்கத்தை நாங்கள் செய்ய நாங்கள் அதை எடுத்து வரும்போது தேவனே, எங்களுக்கு ஒவ்வொரு தடையும் இதற்கு போதுமானவர் யார், ஹூஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தீஸ் திங்ஸ் என்ற ஒரு உணர்வு, எங்களுடைய குறை, எங்களுடைய இயலாமை எல்லாம் நாங்கள் உணர்ந்து உங்களுடைய உதவிக்காக கெஞ்சி வருகிறோம். பிரசங்கத்தை நீர் எவ்வளவு உயர்வாக நினைத்து அதை நீர் மேன்மைப்படுத்தியிருக்கிறீர். உலகம் பைத்தியம் என்று நினைக்கக்கூடிய பிரசங்கத்தின் மூலமாகவே உங்களுடைய சுவிசேஷத்தை பரப்ப, சபையை கட்ட, ஆத்துமாக்களை பரலோக பாதையில் நடத்த நீர் தீர்மானித்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை செய்ய வரும்போது எங்களுக்கு எங்களுடைய குற்றங்களை மன்னித்து இந்த நேரத்தில் ஆவியானுடைய தயவை, வெளிச்சத்தை தந்து எனக்கும் பேசுகிற எனக்கும் தெளிவாக சிந்தனைகளை விளக்க, வார்த்தைகளும் கேட்கிற மக்களுக்கும் தெளிவாக புரிந்து கொள்ளுகிற விழிப்புணரையும் கவனத்தையும் இதை கேட்டு பயனடைய எல்லோருக்கும் கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே,
ஆமென்.
நம்முடைய வினாவிடை போதகம் கேட்டகிசம், ஷார்ட் கேட்டகிசம்ல 4வது கேள்வி இப்படி வருது. இங்கிலீஷ்ல வாட் இஸ் காட், தேவன் என்றால் என்ன? அதுக்கு முதல் அடிப்படையான பதில், தேவன் ஆவியா இருக்கிறார். காட் இஸ் எ ஸ்பிரிட், ஆவியா இருக்கிறார். ஆவியாக அவர் கண்ணுக்கு தெரியாதவர், நம் கண்ணால் பார்க்க முடியாத, அவருக்கு ஒரு உருவம் இல்லை. இந்த தேவன், கண்ணால் பார்க்க முடியாத தேவன், தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் போது அவர் எப்படிப்பட்ட விதத்தில் வெளிப்படுத்தினார்னா, பழைய ஏற்பாடுலாம் நம்ம பார்க்கிறோம், ஒரு ஒரு பிரகாசத்துல, ஒரு ஜுவாலித்து பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சத்திலையோ இல்ல ஒரு ஒரு மேகத்தின் மூலமாகத்தான் என்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம், அவருடைய பிரகாசத்தின் பிரசன்னம், அது ஏதேன் தோட்டத்துல பார்க்கிறோம், இந்த ஷிகாயினா பிரசன்ஸ் அப்படின்வாங்க. யாத்ராமம் 33 மோசே வந்து ஆண்டவரே அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் அப்படின்ன போது அவருடைய பிரகாசத்தின், அவருடைய மகிமையின் பிரகாசத்தை மோசேக்கு முன்பதாக அவர் காண்பித்த பிறகு அந்த பிரகாசம் மோசேவுடைய முகத்திலையும் பிரதிபலித்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த மலையிலிருந்து எருகி வரும்போது ஒரு மாஸ்க் போட்டுக்க வேண்டியதா இருந்துச்சு, அவர் முகத்தை மக்கள் காணாத படிக்கு. ஏன்னா அதை பயந்தாங்க மோசே கிட்ட வருவதற்கு. இதே மாதிரி தேவன் அந்த கூடாரம் போடும்போது அவருடைய மகிமையின் பிரசன்னம் மேகத்தின் மூலமாக, பிரகாசமான மேகத்தின் மூலமாக அங்க நிழலிட்டதை பார்க்கிறோம். அதுல ஆசாரியர்கள் கூட பணி செய்ய முடியாத ஒரு நிலையில் போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல நடத்தும் போதும் அவர் வந்து ஒரு ஒரு பகல்ல ஒரு மேக ஸ்தம்பமாக, இரவுல ஒரு அக்னி ஸ்தம்பமாக அவர் நடத்தினதை பார்க்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார், ஆனா அவர் தன்னை வெளிப்படுத்தணும்னு நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வகையில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறத பல ஏற்பாடுல பார்க்கிறோம். இதை மனசுல கொண்டு இதை ஒவ்வொரு யூதனுக்கும் தெரியும், ஒவ்வொரு யூதனும் இதுல வளர்ந்து கற்று தெரிந்தவங்க. புதிய ஏற்பாடுல சுவிசேஷ ரெக்கார்டுக்கு நம்ம வரும்போது இந்த மலை மறுரூபம் காட்சியை நம்ம பார்க்கிறோம். மறுரூப காட்சியில அதே மகிமை, அதே ஷெக்கினா குளோரி, செக்கினாவுடைய மகிமை பிரசன்னம் தேவகுமாரனுடைய முகத்துல பிரகாசித்ததாக இந்த பகுதியில் நமக்கு காணப்படுகிறது. அவருடைய மகிமை குளோரி அது வந்து ஒரு ஒரு மறைந்திருந்த மகிமை வெளிப்பட்டது. சார்ல்ஸ் வெஸ்லி ஒரு பாட்டு எழுதி இருக்கிறார், வெயில்ட் இன் ஃபிளஷ் த காட் சீ. அப்படின்னா தேவத்துவத்தின் மகிமை வந்து மாம்சத்தில் அவருக்குள் மறைந்திருந்தது, அவருக்குள் மறைந்திருந்தது. இந்த நேரத்தில் இந்த மலை மறுரூப மலையில் அந்த அந்த சீலை ஒரு கொஞ்சம் எடுக்கிற மாதிரி எடுத்து அவருடைய மகிமை ஒரு ஒரு மகிமையினுடைய ஒரு கிளிம்ஸ் காணும்படிக்கு நம்ம பார்க்கிறோம். இதுதான் யோவான் 1:14 அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம் அப்படின்னு யோவான் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 1 போட்டிருக்கிறோமா, தேவனுக்கு ஒப்பானவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அந்த தேவனுக்கு ஒப்பான மகிமை இங்க வெளிப்படுறத நம்ம பார்க்கிறோம். இதை வந்து விளக்கமாக போன வாரம் நான் உங்களுக்கு விளக்கி கொடுத்தேன். 1-6 வரைக்கும் இந்த பகுதியை நம்ம படிச்சுக்கிட்டோம். இந்த பகுதியை வசன வசனமா படிக்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பயன்பாடோடு நம்ம முடிச்சோம். ஆனா இந்த இன்னைக்கு வந்து இந்த பகுதியில இருந்து சில பாடங்களை நம்ம படிச்சுக்கணும், பாடங்களை படிச்சுக்கணும். ஆகவே ஒரு சுருக்கமான ஒரு ரிவ்யூ நம்ம என்ன படிச்சோம்னு பார்த்துட்டு இதுல இருந்து நம்ம என்ன பாடங்களை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, பயன்பாடுகள் பாடங்கள் என்ன நம்ம படிக்கிறோம். போன வாரம் நம்ம என்ன படிச்சோம், 4 தலைப்புகளை இந்த பகுதியை நம்ம புரிஞ்சுக்க பார்த்தோம். இந்த மறுரூப காட்சியினுடைய அமைப்பு, இந்த மறுரூப காட்சி அதில் வருகை தந்த வினோதமான 2 வருகை தந்தவர்கள், பேதுருடைய ஒரு பதில், 3வதாக வருகை தந்தவர் அவருடைய செய்தி, இதான் நம்ம பார்த்தோம். இதனோட இந்த மறுரூப காட்சியினுடைய அமைப்பு எப்போ இது நடந்துச்சு, அந்த முதல் வசனமே 6 பிறகு இல்லைங்களா, 6 பின்பு அப்படின்னு வருது. அந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த கனெக்ஷன் தான் இந்த காட்சிக்கும் இந்த அதிகாரத்தில் வர காரியங்களுக்கும் ரொம்ப அர்த்தமோ அதனோட தெளிவோ நமக்கு கொடுக்குது. பரிசுத்தாவியானவர் இந்த அதிகாரத்தை எழுதும் போது 6 பிறகு அப்படின்னு இந்த வசனம், இது வரும் மத்தேயு மாத்திரம் இல்லை, மார்க் பார்த்தீங்கன்னா லூக்கு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷனை கொண்டு வராங்க. 6, நான் லூக்கா 8, அதுக்கு விளக்கத்தை போன வாரம் நான் சொல்லிட்டேன். இந்த பகுதிக்கு வரும்போது பரிசுத்தாவி நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார், 16 அதிகாரத்தில் நடந்த அந்த 6 பின்பு நடந்த காரியங்களை மனதில் நாம் கொண்டவர்களாக தான் இந்த பகுதியை நம்ம அணுகணும் இல்லைங்களா. என்ன பார்த்தோம், 6 பின்பு என்ன நடந்தது, மிகப்பெரிய பேதுருடைய அறிக்கை, நீர் கிறிஸ்து 2 ஊழியத்துக்கு அப்புறம் பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற அறிக்கையை அவர் சொன்னார். அது சொல்லி முடித்த பிறகு இயேசு கிறிஸ்து வந்து அவர் முதல் தடவை தெளிவாக, இது வரைக்கும் அவர் பேசல, தான் எருசலேம்ல மறிக்க போறத சீஷர்கள் கிட்ட தெளிவாக பேசுறார். ஃபர்ஸ்ட் டைம் இந்த காஸ்பல், முழு காஸ்பல்லையே, நான் எருசலேமுக்கு போக வேண்டும், பல பாடுகள் பட வேண்டும், கொலை உண்டு 3வது நாள் உயிர்த்தெழ வேண்டும், அதுக்கு பேதுரு அவங்க சீஷர்களுடைய ரியாக்ஷனை பார்த்தோம். பேதுரு இது வரைக்கும் இல்லாத ஒரு துணிகரத்துல ஆண்டவரைய கடிந்து கொள்ள போய் அது ஆண்டவர் திருப்பி பேதுருவை எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு கடிந்து கொண்டு எனக்கு பின்பாக வரணும்னா இந்த சீஷத்துவத்தினுடைய நிபந்தனைகளை அவர் விதிக்கிறார். ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வரணும். அதை சொல்லி முடிச்சு அந்த நிபந்தனைக்கு நாலு காரணங்கள் இல்லைங்களா, ஃபார் ஃபார் ஃபார்னு இங்கிலீஷ்ல வரும். ஏன் அது செய்யணும் அப்படின்னு நாலு காரணங்களை எடுத்து தான் அந்த அதிகாரம் முடியுது. அதை முடிச்சு இந்த அதிகாரத்துக்கு நம்ம வரோம். ஆண்டவர் மூணு சீஷர்களோடு பேதுரு யோவான் யாக்கோபோடு இந்த உயர்ந்த மலைக்கு போகிறார். அங்க போய் லூக்கா வசனத்துல என்ன ஒரு ஜபம் பண்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர் மறுரூபம் ஆனார். மறுரூபம் மனுஷனுடைய புரிதலுக்கு மனுஷனுடைய பாஷைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இதை நம்ம வரைய முடியாது, விளக்க முடியாது, இதை வந்து ஒரு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பரிசுத்தாவினால ஏவப்பட்டு ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் அந்த சுவிசேஷம் எழுதினவர்களும் அவங்க வார்த்தைகள்ல அதை எழுதி நமக்கு விளக்க பார்க்கறாங்க. அந்த டிரான்ஸ்பிகரேஷன் ஒரிஜினல் மெட்டாமார்போசிஸ், காலையில சொல்லிக்கிட்டு இருந்தா மெட்டாமார்போசிஸ் நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேன்னா பயாலஜி படிக்கும் போது தான் கேள்விப்பட்டிருக்கேன். மெட்டாமார்போசிஸ் பயாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு அதிசயமா மாறி போறது, ஒரு அதிசயமான ஒரு மாற்றம், ஒரு விளக்க முடியாத ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு தொடர்பில்லாத ஒரு மாற்றம். அது ரொம்ப முக்கியமாக ஒரு கம்பளி பூச்சி வந்து ஒரு பட்டாம்பூச்சியா மாறுது, அது எவ்வளவு அதிசயம். இது கம்பளி பூச்சிக்கும் பட்டாம்பூச்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கருப்பா அசிங்கமா இருக்கிற அந்த கம்பளி பூச்சி திடீர்னு போய் ஒரு பட்டாம்பூச்சி அழகா மாறுது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மெட்டாமார்போசிஸ் அப்படின்னு ஒரு மாற்றம் தேவ குமாரனுக்கு ஏற்பட்டுச்சு. அது அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ரெண்டு காரியம் அதனோட விளைவாக, ஏன்னா இது ஒரு சூப்பர் நேச்சுரல் அசாதாரணமான ஒரு காரியம். அதனோட விளைவாக ரெண்டு காரியம் அவருக்கு நடந்துச்சு. அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று, வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. ஒரு மத்தியான சூரியனை போல் முகம் பிரகாசித்தது. தனக்கு உள்ள குடியிருந்த மகிமை வேல்டு பிளஷ் த காடெட் என்ற சி என்ற மாதிரி அவர் உள்ள குடியிருந்த மகிமை வெளிப்பட்டது. இது வரைக்கும் ரெண்டரை வருஷம் பார்த்த முகம் தான் அப்போஸ்தலர்ங்க. அவரோடு நடந்து நடமாடிக்கிட்டு இருந்த சாதாரண முகம் உடனடியாக ஒரு சூரியனை போல் பிரகாசித்தது. நமக்கு பிரைட்டஸ்ட் தெரிஞ்சதே சூரியன் தான். அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா யூத கலாச்சாரத்தில் இருந்தவர்களுக்கு இது என்ன குறிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த வரலாறுல தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது இப்படிப்பட்ட ஜுவாலிக்கிற பிரகாசத்தினால் தான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது சாட்சாத்து ஷிக்காயினா குளோரி, இந்த குணாதிசயம் வந்து இது சாட்சாத்து தேவனுடைய மகிமை என்பதை அவர்கள் உணரும்படிக்கு. இது வெளியில இருந்து எங்கேயும் வரல, உள்ள இருந்த உள்ள குடியிருந்த த இன்னரண்ட் குளோரி ஆஃப் த சன் ஆஃப் காட், தேவகுமாரனுடைய குடியிருந்த பிரகாசமான மகிமை. இது ஒரு பெரிய எவிடன்ஸ் ஒரு ஜூவிஷ் மைண்டுக்கு. ஒரு யூதர்களுக்கு தான் இவர் எழுதுறாரு இல்லைங்களா. இது தேவி இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக தன்மையை கொடுக்குற ஒரு ஒரு பெரிய எவிடன்ஸ். அது மாத்திரம் இல்லை, அவருடைய முகம் வஸ்திரம் மாத்திரம் இல்லை, அங்க வந்த வினோதமான ரெண்டு வருகை தந்தவர்கள் டூ விசிட்டர்ஸ். யூத மைண்டுக்கு அதை திருப்பியும் பார்த்தோம்னா இந்த ரெண்டு மனிதர்களை விட அவங்க வரலாறுல முக்கியமானவர்கள் இல்லை, அவங்க மத அனுபவத்துல முக்கியமானவர்கள் அல்ல. மோசே தெரியுமா, பழையற்பாடே மோசே பேசுக்கு ஒப்பிட்டப்பட்டிருக்கு. மோசேவும் நியாயப்பிரம தீர்க்கதரிசிகளும் இல்லைங்களா. ஓல்ட் டெஸ்டமெண்ட் கூட சில நேரங்களில் மோசே பேரை சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி மோசே மிகவும் முக்கியமான ஆள். தேவனுடைய கரத்தில் அந்த தேசத்தையே ஒரு பவுண்டர் மாதிரி அமைத்து தேவனுடைய குணாதிசயங்களையும் அவருடைய சித்தத்தையும் வெளிப்படுத்துகிற நியாயப்பிரமாணத்தை அந்த தேசத்துக்கும் உலகத்துக்கும் கொடுத்த மனிதன் அவர் அங்க வருகிறார். அது மாத்திரம் இல்ல, நியாயப்பிரமாணம் கொடுத்த மோசே எலியா நியாயப்பிரமாணத்தை ஒரு விதத்துல காத்தவர், ஜனங்கள் தவறான காலத்துல இருக்கும்போது நியாயப்பிரமாணத்தை காக்கணும்னு அவங்களை அழைத்தவர், வைராக்கியத்தில் நிறைந்த மனிதன், எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு அடையாளமாக நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசிகளும் அதான் பழைய ஏற்பாடுக்கு பேர் இல்லைங்களா. அதை ரெண்டுமே பிரதிபலிக்கும் ஒரு அடையாளமாக இவங்க ரெண்டு பேர் அங்க வருத பார்க்கிறோம். ஒரு விதத்துல முழு பழைய ஏற்பாடும் நாங்கள் இவரை பத்தி தான் முன்குறித்தோம், இவரை பத்தி தான் பேசுறோம் அப்படின்னு ஒரு அடையாளமா காண்பிக்கும்படி அங்க ஒரு அருமையான இதை பார்க்கிறோம். இதை நம்ம கம்பேர் பண்ணி லூக்ல பார்த்தோம், அவங்க வந்து வெறும் வந்தது மாத்திரம் இல்ல, அவங்க ஒரு சம்பாஷணை பண்ணிட்டு இருந்தாங்க. எதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க? அவருடைய மரணத்தை பத்தி இல்லைங்களா, அவருடைய மரணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேதுருவுடைய ரெஸ்பான்ஸை பார்த்தோம். பேதுரு என்ன செய்யறாரு அந்த இடத்தில், திடீர்னு ஆண்டவரே நாங்கள் இங்க இருப்பது நல்லது, உமக்கு வேண்டுமானால் உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாக்கு ஒரு கூடாரமும் செய்து விடுவோம் அப்படின்றாங்க. இது வந்து இந்த லாங்குவேஜ் நம்ம ஒப்பிட்டு பேசு, மத்தையும் ஒன்னும் சொல்லல, மார்க் வந்து அவர் என்ன பதில் சொல்லணும்னு சொல்ல தெரியாம சொல்லிட்டாரு, லூக்கா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஒரு கடிந்து கொள்ற மாதிரி ஒரு பேச வராம பயத்துல பேசிட்டாரு இல்லைங்களா. இது என்ன சொல்றோம்னு கூட தெரியாம சொல்லிட்டாருன்னு நான் போன வாரம் அதை திருப்பி படிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு எழுதுறவர் சொல்லியிருக்காரு, அதை ஒரு ஒரு நியாயப்படுத்துற மாதிரி. இது வந்து இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து பஸ்கா பண்டிகைக்கு 6 மாதத்துக்கு முன்பதாக நடந்தது. இந்த மாதத்துக்கு பேர் வந்து திஸ்ரி, திஸ்ரி அப்படின்னா இந்த மாதத்துல என்ன முக்கியம்னா, எருசலேம்ல யூதர்கள்லாம் கூடார பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்களாம். கூடார பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல அலைந்து தேவன் அவங்களை நடத்தினதை ஞாபகப்படுத்தும்படிக்கு, ஞாபகப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவங்க எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினாருன்னு அதை கூடார பண்டிகையாக அவங்க கொண்டாடுவாங்க. கூடாரத்தை போட்டு அவங்க குடியிருப்பாங்க கொஞ்ச நாள், அதை அவங்க ஞாபகப்படுத்தி அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அதை வந்து அவங்க கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து பேதுரு எந்த அளவுக்கு யூத இதுல ஊறி போனவர்னா, அங்க இருந்து அதை ரொம்ப மிஸ் பண்றார். இங்க வந்து ஜபம் பண்ணிக்கிட்டு சிசேரியா பிலிப்பி இயேசுவோடு இருக்கிறார், இவர் மலை மேல வேற கூட்டு வந்தார். கூட்டு வந்தவன அதை மிஸ் பண்றதுனால இங்க மோசையும் பாத்துட்டாரா, அவரால் தாங்க முடியல, இங்கேயே அதை கொண்டாடுவோம், கூடாரம் போட்டு நம்ம அந்த கூடார பண்டிகை கொண்டாடுவோம். ஆனா என்ன இருந்தால் ஒரு சில நேரங்கள்ல நம்ம இந்துல இருந்து வந்தவங்க எல்லாம் ஒரு பொங்கல் ஒரு தீபாவளின்னு வந்துட்டா நமக்கு ஒரு எந்த மீட்டிங்ல இருந்தாலும் பொங்கல் ஆசை வருது, இல்ல தீபாவளிக்கு ஒரு ஏதாவது சாப்பிடணும்னு வருது இல்லைங்களா. அந்த மாதிரி அவருக்கு அந்த கலாச்சாரத்தில் ஊறி போன மனுஷனுக்கு மறுரூப மலையில இருந்தாலும் கூடார பண்டிகை ஃபீலிங் அவருக்கு இருக்கு, அங்கேயும் அந்த கூடாரத்தை கொண்டாடுவோம் கூடார அப்படி. என்ன இருந்தாலும் இட் இஸ் நாட் த ரைட் இது சொல்லி இருக்க கூடாது, அதை நம்ம பார்த்தோம். அதை பத்தி ஒன்றும் பெருசா பேசுறதுக்கு இல்ல. கடைசியாக வருகை தந்தவர் சாட்சாத்து நித்திய பிதாவாகிய தேவன்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவர் பிரகாசமான மேகத்தில், எந்த மேகம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதோ, எந்த மேகம் சீனாய் மலை நியாயப்பிரமாணத்தை தந்ததோ, எந்த மேகம் அந்த ஆலயத்தை நிரப்பினதோ, அந்த மேகம் அங்கே வந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அங்க வந்தது மாத்திரம் இல்லை, அங்க ஒரு 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 அடையாளத்தின் வார்த்தை, ஒரு கட்டளையின் வார்த்தை அவர் சொன்னதை பார்க்கிறோம். என்ன அடையாளத்தின் வார்த்தை? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அவர் அடையாளமாக காட்டுறார், இவர் என் நேசகுமாரன். அவர் கட்டளையும் கொடுக்குது, இவருக்கு செவி கொடுங்க, லிசன் டு ஹிம், இவருக்கு செவி கொடுங்க. 6வது வசனத்தில் நம்ம சுருக்கமா பார்த்து முடிச்சிட்டோம். இதை கேட்ட சீஷர்கள் முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அதிர்ச்சி, சொல்ல போனா இதே அனுபவம் தான் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. சர்வ வல்லமை தேவன் பயங்கரமான அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக பாவத்துல விழுந்த மனிதர்கள், அதை விட ஒரு பயங்கரம் வேற இல்லைங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லைங்களா, போன வாரம் ஹாரர் நம்ம நினைக்கிறோம், பேயெல்லாம் பார்த்த பேயை விட அதை பார்த்தா பயம், பெரிய பயம் இல்லை. தேவனுடைய வார்த்தை, நேரடியான தேவ பிரசன்னம், ஒரு வார்த்தையை விட பயம் வேற இல்லை. ஐசாயா சுக்குநூறு எனக்கு ஐயோ அப்படின்னு கதர்னார். ஒவ்வொரு இது யோவான் செத்தவனை போல் விழுந்தேன், அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் இவர்களுக்கு. ஒரு பயந்து போய் மிரண்டு போய் இவர்கள் விழுந்தார்கள் பார்க்கிறோம். 7வது வசனத்தில் அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள் பயப்படாதீங்கள் என்றார். எவ்வளவு அழகா இருக்கு, யோசிச்சு பாருங்க. தேவனுடைய மகிமையை பார்த்து நம்முடைய குற்ற பாவ குற்றத்தை பாவிகள் என்பதை உணர்ந்து முகங்குப்புற வந்து நொறுங்கி அப்படி இருக்கிற நேரத்தில் இயேசு அங்க வந்து அவர்களை தொட்டு பயப்படாதீங்க, அந்த மேகம் வந்து இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி போன மேகத்து சொல்லும் பிறகு அவர் சொன்ன முதல் வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதான் மோசே வந்து சில பேருக்கு பாருங்க, இதான் ஒருத்தர் சொல்றாரு, த பெஸ்ட் த மிகவும் பரிபூர்ணமான நமக்கு, பாவிகளான நமக்கு தேவனுடைய மிக ஏற்ற மிக மிக அருமையான வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? அவருடைய தேவ குமாரன் மூலமா அவர் வெளிப்பட்டது தான் பாருங்களேன். அதுதான் அவர் மேகத்துல இருந்து சில பேர் வந்து தேவன் நேரடியா என்கிட்ட பேசணும், போன வாரமா நான் படிச்சுட்டு நேரடியா பேசணும், ஏன் தேவன் கிட்ட எப்படி நேரடியா கேட்கறதெல்லாம் செய்தி அனுப்புறான் நம்ம ஊர்ல, அதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனம், ஒரு வியாதி மாதிரி அவங்களுக்கு. அவங்களெல்லாம் இந்த மறுரூப மலையில நிக்க வச்சோம்னா அந்த வியாதி சரியா போயிடும். இன்னுமே அந்த சீனாய் மலைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இஸ்ரவேல் ஜனங்க, ஐயோ தேவன் எங்ககிட்ட நேரடியா பேச வேண்டியதில்லை, அவர் பேசினாருன்னா நாங்க செத்துதான் போவோம், செத்துதான் போவோம். மோசே மூலமா எங்ககிட்ட பேசிட்டு அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கிறோம் இல்லைங்களா, அதை பாக்குறோம் பாருங்களேன். அருமையாக அவர் வந்து தொட்டு எல்லாம் அவர் தொட்டுதான் எல்லா வியாதிகளும் ஓடி போச்சு. அவர் இங்க மிரண்டு பயந்து இருக்கிற சீஷர்களை தொட்டு பயப்படாதீங்கள் பயப்படாதீங்கள் அப்படின்றார். அவங்க எந்திரிச்சு எட்டாவது வசனத்தில் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. கண்களை ஏறெடுத்து அவங்க ஒருவேளை எந்திரிச்சு பார்த்து கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு ஒருத்தர் தள்ளாடி எந்திரிச்சிருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கிள்ளி கூட பார்த்துருப்பாங்க, இது உண்மையா இது கனவா அப்படின்னு பார்த்து பார்த்தா இயேசுடைய முகத்துல இருந்த பிரகாசம் போயிடுச்சு, அந்த பிரகாசம் இல்லை. அங்க வந்த வினோதமா வருகை தந்த மோசே எலியா ரெண்டு பேரும் போயிட்டாங்க. வானத்தை பார்த்தா மேகம் இல்லை, வெட்ட வானந்தா இருக்கு, வேற யாருமே இல்லை, எல்லாம் போயாச்சு, இயேசு மட்டும் அங்க இருக்கிறார். அதை பார்க்கிறோம், அப்படித்தான் அந்த காட்சி முடியுது. என்ன ஒரு காட்சி யோசித்து பாருங்க, இயேசுடைய ஒரு எல்லையற்ற மாட்சிமை, பயப்படத்தக்க மாட்சிமைய ஒரு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸாக காட்டும்படிக்கு இந்த காட்சி நமக்கு இருக்கிறது. எவ்வளவு உறுதி வேணும் நமக்கு, இந்த சீனை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் போன வாரம் திருப்பி திருப்பி மனதுல யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன், தே செக்கினா மகிமையோடு அவருடைய முகம் பிரகாசிக்குது, அவருடைய உடம்பெல்லாம் பிரகாசிக்குது, சூரியனை போல ஒரு பிரகாசம். இன்னும் அது பத்தாதுன்னு சொல்லி அங்க பக்கத்துல மோசே நிக்கிறாரு, இந்த பக்கம் எலியா நிக்கிறார், முழு பழையற்பாடின் ஒரு பிரதிநிதிகளாக அவங்க நிக்கிறாங்க. இந்த சாட்சி பத்தாதா, இந்த சாட்சி பத்தாதுன்னு சாட்சாத்து தேவ பிரசன்னமே ஒரு ஒளிமயமான மேகத்துல வந்து, அது வந்தது மாத்திரம் இல்ல, அங்க இருந்து ஒரு சத்தம் கூட, இவரில் நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன், அந்த பக்கம் அந்த மூணு சீஷர்ங்க முகம் குப்புற விழுந்திருக்காங்க. இந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க, என்ன இது இயேசு, இந்த காட்சியை ஏன் ஆண்டவர் நமக்கு எழுதியிருக்கிறார், ஆவியானவர் ஏன் எழுதியிருக்கிறார், எல்லையற்ற மாட்சிமை நிறைந்த மகத்துவமான இயேசுடைய மாட்சிமையை நம்ம பார்த்து எந்த அளவுக்கு அதுல நம்ம ஒரு ஒரு மிரண்டு ஒரு நம்மளே தூக்கி வாரி போடுற மாதிரி ஆகணும்னா, இயேசு தான் யார், தன்னுடைய மகத்துவம் என்ன, தன்னுடைய மகிமை என்ன என்பதை நம்ம உணரணும். அவர் தன்னை பத்தி என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் உண்மை, அன்னைக்கு சிலுவையில மறித்தது சாட்சாத்து தெய்வம் தான் என்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படணும், அது நமக்கு இன்ஸ்பயர் ஆகணும். அதுக்காக தான் இந்த ஒரு காட்சி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இதை நம்ம விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு ரிவ்யூ தான், போன வாரம் பார்த்தது, அதனோட அந்த காட்சியை நம்ம முடிக்கிறோம். இன்னும் மீதி இருக்கிற இந்த நேரத்தில் காலையில இதுல சில பயன்பாடுகளை நம்ம படிச்சுக்கணும், சில பாடங்களை நம்ம படிச்சுக்கணும். என்ன பாடங்கள்? இந்த காட்சி இயேசுடைய முகத்தில் வந்துகிற பிரகாசம், அங்க வந்த மோசே எலியா, அங்க வந்த தேவ பிரசன்னம் மேகமாக, இது நமக்கு என்ன சொல்லுகிறது, இது என்ன, இது இதனுடைய முக்கியத்துவம் என்ன? முதலாவது இது அங்க இருக்கிற தேவ குமாரர், ஒரு அடிமையின் கோலத்தை எடுத்து நமக்காக மீட்பின் பணியை செய்ய வந்த தேவ குமாரனுக்கு இந்த காட்சி என்ன என்ன சொல்லுது? அடுத்ததாக அங்கிருந்த சீஷர்களுக்கும் நமக்கும் இந்த காட்சியிலிருந்து வருகிற செய்தி என்ன, அதை தான் நம்ம பார்க்கணும். முதலாவது இது ரெண்டு வகையா பிரிப்போம். முதலாவது இது தேவகுமாரனுக்கு, அங்கிருந்த இயேசு கிறிஸ்துக்கு தேவன் இதுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், ரெண்டாவது நமக்கு இதன் மூலமா என்ன சொல்றார். முதலாவது தேவகுமாரனுக்கு, அவருக்கு இது ஏன் முக்கியம், இதனோட முக்கியத்துவம் என்ன? மறுநூப காட்சி நம்ம படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், இதனோட முக்கியத்துவம் என்ன? தேவகுமாரனுக்கு இது அநேக நேரம் நம்ம பயன்பாடு ஒரு பாடம்னு எடுத்தா நமக்கு என்ன, நமக்கு என்னன்னு தான் போயிடும் இல்லைங்களா. ஆனா கொஞ்ச நேரம் உங்களே நீங்களே மறுதளித்து நம்மளை மறந்து இது தேவகுமாரனுக்கு என்ன, இது ஏன் அவசியம் என்றதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை உண்மையா நம்ம யோசிச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க நம்ம பார்த்தோம்னா, இதை புரிஞ்ச பிறகு நம்ம அந்த மலை கீழே சாஷ்டாங்கமா உழுந்து, இதை நினைச்சு பார்த்து பார்த்து சாஷ்டாங்கமா உழுந்து பிதாவாகிய தேவனையும் தேவ குமாரனையும் ஆராதிக்கத்தான் நமக்கு தோணும், ஆராதிக்கத்தான் தோணும். இதை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். நமக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். பிதாக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய நித்திய தேவ ஐக்கியமோ அன்போ பிரியமோ நம்மளால புரிஞ்சுக்கத்தான் முடியாது. ஆனா அவர் மனித ரூபம் எடுத்து அடிமையின் கோலம் எடுத்து இங்க மீட்பின் பணியை செய்ய வந்த தேவன் இந்த சந்தர்ப்பத்துல சில காரியங்கள் மேற்பார்வையா நம்ம புரிஞ்சுக்கலாம். இது உயர்ந்த மலை, உயர்ந்த பாடங்கள் நமக்கு கற்பிக்கிறது. ஆகவே உங்க மனதின் நிற அறையை கட்டி கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்குறதெல்லாம் விட்டுருங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. கொஞ்ச நேரம் கேட்டாதான், கொஞ்ச நேரம் சிந்திச்சாதான் நம்மளும் இந்த மலை கீழே ஒழுந்து சாஷ்டாங்கம் முகம் குப்புற ஒழுந்து அவர் ஆராதிக்க தோணும் நமக்கு. கொஞ்ச நேரம் கவனமா கேளுங்க. உயர்ந்த சத்தியம் நம்ம இருதயங்கள்லாம் நன்றியினால நிரப்பி அவர் ஆராதிக்க தோணும். இதுல என்ன, இயேசு கிறிஸ்துக்கு பிதா என்ன சொல்றாரு, அந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கங்க. ஆறு நாளுக்கு பிறகு என்ன பின்பு என்ன ஆச்சு? ஆறு நாளுக்கு பின்பு முதல் தடவை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பத்தி பேசினார், தெளிவாக பேசினார். அவருடைய ஊழியத்துல ஒரு முக்கியமான திருப்பு முனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதை பேசி நான் எருசலேம் போக வேண்டும். அவருடைய முகத்தை எருசலேம் பக்கம் திரும்பி தான் செய்ய வந்த பணியை செய்வதற்கு அவர் ஆயத்தப்பட்டுகிட்டு இருக்கிற ஒரு டைம் இது. எல்லா காஸ்பலும் மத்தேயு மார்க்கு லூக்கு மூணு பேரும் பாத்தீங்கன்னா இந்த மறுரூபம் வந்து அவர் இதை பத்தி பேசின பிறகுதான் வருகிற காட்சியா வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த மறுரூபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதலாவது என்ன புரிஞ்சுக்கணும், இது எதற்கு தொடர்பா இருக்கிறது? அவர் எருசலேமுக்கு போய் எருசலேம்ல செய்யக்கூடிய மீட்பின் பணிக்கு தொடர்புடையதா இருக்கிறதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் போய் அங்கே சொல்லி முடியாத பாடுகளை பட்டு சிலுவையில் அறையுண்டு நமக்காக மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புற அந்த பணி மீட்பின் பணிக்கு தொடர்புடையதா இருக்கிறது. அதுதான் அந்த கனெக்ஷன் நம்ம பார்க்கிறோம். ஆறு நாளுக்கு பின்பு ஏன் மோசேவும் எலியாவும் வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க? எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க? அவருடைய மரணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனோட தொடர்ச்சியாகத்தான் நம்ம பார்க்கணும். இங்க வந்து மனித கோலத்தில் அடிமையின் கோலத்துல வந்து தேவ குமாரன் எருசலேம் போறாரு. சொல்லி முடியாத எண்ணி முடியாத பல பாடுகள் அவமானம் வேதனை அவர் அனுபவித்து அவர் வந்து தன் ஜனங்களை மீட்க போறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மறுரூப காட்சி தேவ குமாரனுக்கு என்ன என்ன அப்படின்னா, இந்த மறுரூப காட்சி தேவ குமாரனுக்கு பிதாவாகிய தேவன் செய்கிற ஒரு இரக்கமான செயல், ஒரு இரக்கமான செயல். எதற்கு? தான் செய்ய வேண்டிய தான் சொல்லி முடியாத எல்லையற்ற பாடுகளை பட்டு மறிக்க வேண்டிய செய்ய வேண்டிய பணிக்கு தன்னை உற்சாகப்படுத்தும்படிக்கு தன்னை ஆயத்தம் பண்ணுபடுத்தி படிக்க பிதாவாகிய தேவன் செய்கிற ஒரு செயல். புரியுதுங்களா? அவர் போக போறார் எருசலேமுக்கு, நான் போக வேண்டும், அதை திருப்பி அப்படியே உறுதியா போக போறார். அங்க போய் அதை செய்வதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு கொடுக்கிற ஒரு உற்சாகம், அந்த பணியை செய்து முடிப்பதற்கு ஒரு உற்சாகமும் அவரை பலப்படுத்தவும் அவர் ஆயத்தப்படுத்தவும் செய்கிற ஒரு செயல். இதை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். மீட்பின் சரித்திரத்துல பணியில நம்ம அடிக்கடி இயேசுவை பத்தி இயேசு சிலுவையில என்ன செஞ்சாருன்றதை தியானிக்கிறோம், கரெக்ட். ஆனா பிதா என்ன அதுல எப்படி ஈடுபட்டிருக்காருன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கறது இல்லை. யோசிச்சு பாருங்க. அந்த மீட்பின் உடன்படிக்கையில பிதா இயேசு கிறிஸ்து வந்து பாவிகளின் சார்பாக அவர்களுக்கு மீட்பு சம்பாதிக்க அவர் கடன்களை எல்லாம் நான் சுமந்து தீர்ப்பேன் அவர் உடன்படிக்கை செய்யும் போது, அந்த உடன்படிக்கையில பிதாவாகிய தேவனும் தான் செய்த ஒரு உடன்படிக்கை என்னன்னா, மகனே நீ இந்த வேலையை செய்யும் போது நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உன்னை தாங்குவேன். அது எங்க போட்டிருக்கு? ஐசாயா 42:1 என்ன சொல்லுது? இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கும் பிரியமானவரா இருக்கிறவர். நான் ஆதரிக்கிற the servant whom I uphold, நான் ஆதரிக்கிற ஒரு தாசன். மீட்பில் சரித்திரத்துல பணியில பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு என்ன பணியை செய்யறேன்னு ஒத்துருக்கிறாரு, நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உன்னை தாங்குவேன், இந்த பணியை செய்வதற்கு தாங்குவேன். இது தொடர்ந்து அவர் செஞ்சு வந்திருக்கிறத பாக்குறோம். 40 நாள் அவர் உபவாசம் இருந்து சரீரத்திலையும் ஆத்மாலையும் களைப்படைந்து போயிருக்கும் போது என்ன ஆகுது? பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு தேவ தூதர்களை அனுப்பி அவரை ஆதரித்ததை பலப்படுத்தினதை பார்க்கிறோம். ஏன் கெத்செமனே தோட்டத்தில் அவரால் தாங்க முடியாத ரத்த வேர்வை சிந்திக்கிட்டு வேதனைப்படும் போது தூதர்களை அனுப்பி பிதாவானவர் ஆதரிக்கிறத பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில யோசிச்சு பாருங்க, அதாங்க நடக்குது. இந்த சூழ்நிலையில என்ன, இந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்காங்க. 3 வருஷமா மத்தேயு படிச்சுட்டு வந்திருக்கிறோம் நம்ம. இந்த எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கங்க. மேசியாவாக எல்லா தீர்க்கதரிசனமும் சொல்லுகிறது, பழையற்பாடு குறிப்பிடுகிற எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவதற்காக அவர் வந்திருக்கிறார். இவர் தான் காத்திருந்த மேசியா. அதிகாரமா தன்னை நிரூபிச்சுட்டு வந்திருக்கிறார். 16 அதிகாரங்கள் பார்த்துட்டு வந்திருக்கும். அவர் பிறப்பின் மூலமாக, அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக 5-7 வரைக்கும் மகா பெரிய மலை பிரசங்கம், அவருடைய அற்புதத்தின் ஊழியம் 8-9 வரைக்கும் தான் தான் மேசியான்னு, தான் தான் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுறேன்னு அடிக்கடி மத்தையும் நம்ம காமிச்சுட்டு வந்திருக்கிறார். ஆனா அதுக்கெல்லாம் அந்த ஜனங்கள் கொடுத்த பதில் என்ன? ஒரு பக்கம் இந்த தலைவர்கள் தங்களை வேத பண்டிதர்களாக சொல்லிக்கிட்டு வேதம் மேசியாவுடைய பணியை பத்தி என்ன சொல்லுகுதுன்றத அறிவே இல்லாம, வேத அறியாமையில எத்தனையோ பகுதிகள், 53 சங்கீதங்கள், ஏன் அவங்களுடைய பலி சிஸ்டமே இரவும் காலையிலையும் மத்தியானமும் ஈவினிங்கும் கொடுக்கிற பலியே அந்த மேசியாவை குறிக்கிறது, அவர் பணியை குறிக்கிறதுன்ற அறிவு இல்லாம குருடர்களாக பாவிகளாக அவங்க என்ன பண்றாங்க, இந்த மேசியாவை வரவேற்கிறத விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, அவரை செஞ்ச அற்புதங்களை பிசாசினால் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவரை நிராகரிக்கிறது மாத்திரம் அவர் கொலையை பண்ணணும்னு பார்த்துட்டாங்க. ரிஜெக்ஷன் இல்லைங்களா நடக்குது. அந்த மக்களும், ஊர்ல இருந்த மக்களும், அந்த அவர்கிட்ட இருந்து வருகிற அற்புதங்கள், அவர்கிட்ட இருந்து வருகிற ஆதாரத்தை தான் அனுபவிச்சாங்களே, அதுக்கு மேல அவங்களால யோசிச்சு ஒரு மேசியாவாகவே பார்க்க முடியல. அவங்களால யோவான்ஸ்தானாவா பாக்குறாங்க, தீர்க்கதரிசிகளை ஏன் அப்படிப்பட்ட கள்ள போதவாங்க நிரம்பி இருப்பதனால், பரிசேயர்கள் சதுசேர் புளித்தமாவங்க நிரம்பி இருந்ததனால் அவங்களால மேசியாவாக பார்க்க முடியல. வேதவசனத்தின் அறியாம அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல அவர் வாழ்றாருங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் அவர் அந்த பணியை செய்ய வந்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது என்று, தன்னுடைய கிருபாதார பணியை பத்தி என்ன சொல்லுது என்ற அறிவே இல்லாத மக்கள், தன்னுடைய சொந்த மக்களுக்கு வந்தார், தன்னுடைய சொந்த மக்களே தன்னை புரிந்து கொள்ளல, ஏற்றுக்கொள்ளல. எவ்வளவு பிளைண்ட், எவ்வளவு குருடு. நேசமே அவரை நிராகரித்தது. அவர் என்ன பண்ணார், தன் டீஷர்ட்ல ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஓமைகள் மூலமா கற்றுக் கொடுத்தார். அட்லீஸ்ட் இவங்களுக்காவது வேத வசனம் புரியணும் இல்லையா, இவங்களுக்காவது தான் யார் என்று தெரியணும் இல்லையா. 2.5 வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ பார்த்துட்டு முதல் தடவை பேதுரு, நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுக்கு எவ்வளவு சந்தோஷம், ஆஹா ஆனந்தம். பேதுருவே நீ பாக்கியவான், இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலையான், பிதாவே இது உனக்கு சொல்லி கொடுத்தாருப்பான்னு அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் தான் அனுபவிச்ச பாடி புரிஞ்சுக்கிட்டே இப்போ. அதுக்குள்ள இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்களே, நான் மேசியா, நான் எதற்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி நான் எருசலேம் போக வேண்டும், பல பாடுகள் பட வேண்டும், கொலை உண்டு 3வது நாள் உயிர் செல்ல வேண்டும், இதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனேயே பேதுரு என்ன பண்றாரு, சாத்தானுக்கு இடம் கொடுத்து இயேசுவை கடிந்து கொண்டு, இயேசுக்கு எவ்வளவு மனசு உடைஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்களேன், இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்த்து எனக்கு பின்னாகப்போ சாத்தானேன்னு பேதுருவே கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கு. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவரு அதை இது பண்றத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் இந்த வேலையை செய்ய வந்திருக்கும் போது யோசிச்சு பாருங்க, லீடர்ஸ் புரிஞ்சுக்கல, மக்கள் புரிஞ்சுக்கல, உலகத்துல தான் எதற்காக மேசியா வரணும், என்ன செய்ய பரப்புறாருன்னு தன்னுடைய சொந்த சீஷர்களும் புரிஞ்சுக்கல. ஆண்டவர் நினைச்சு பாருங்க, அவர்லாம் ரொம்ப நம்ம அவர் எந்த ஃபீலிங்கும் அவர் இல்லாம இல்லை. மனுஷீகத்துல அவருக்கும் நம்மள மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும் இல்லைங்களா. நமக்கு ஒரு சின்ன காரியம் இது இல்லைன்னா நம்ம தூக்கமே வர்றதில்ல. அவருக்கு எமோஷனலா எவ்வளவு டிஸ்கரேஜ்மெண்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருக்கும். இந்த தேச ஜனங்க தன் சொந்த சீஷர்களே, அவரு பாவம் இல்லாத சென்சிட்டிவா சுத்தமா இருக்கிற தேவ குமாரன், அவரு நம்ம அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நமக்கு தூக்கம் வர்றதில்ல. மீட்பின் பணியை செய்ய வந்திருக்கிறார். இவருடைய மீட்பின் பணியில தான் எல்லாமே அடங்கி இருக்கு. தன்னுடைய சொந்த சீஷர்கள், இதை எடுத்து போய் சொல்ல வேண்டிய சீஷர்களே இப்படி இருக்கிறார். டல், உலகமே ஒரு ஒரு வவ்வாலுங்க மாதிரி குருடா இருக்கிற ஒரு உலகத்துல அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். யாருக்குமே வேதம் புரியல. அவர் நிலைமையை யோசிச்சு பாருங்களேன், என்ன டிஸ்கரேஜ்மெண்ட் தேவகுமாரனுக்கு மனுஷீகத்துல இருக்கும். பெரிய மீட்பின் பணியை செயல். உலகத்துல யாருகிட்டையும் பேசுறதுக்கு இல்லை, எந்த ஆறுதலும் இல்லை, எல்லாம் வேத அஞ்ஞானிகளாக. ஒரு மனசு உடைஞ்ச நேரத்துல இந்த சூழ்நிலையில தான் மலைக்கு ஏறி போய் இவங்க மூணு பேரை கூட்டு போய் ஜாம் பண்றாரு. எதுக்காக ஜாம் பண்றாரு? அவர் வியாபுலத்தோடு ஜாம் பண்ணும் போது அங்கேயும் அந்த சீஷருங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? லூக்கா 9:32 சொல்லுது, பேதரும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரமயக்கமா இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, பிதா கிட்ட வேண்டி மன்றாடிக்கிட்டு இருக்காரு பிதாவேன்னு. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆண்டவரே, நீ கொடுத்த பணியை நான் நிறைவேற்றுவதற்கு தேவையான கிருபையை கொடுங்க. தனக்கு மாத்திரம் பிதா, ஒருவேளை நம்ம வாக்கு தத்தங்களை வச்சு மன்றாடணும்னு நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா ஜெபத்துல. அவரும் அதை செஞ்சிருப்பார். பிதாவே என்னை தாங்குவேன்னு சொன்னீங்களே, என்னை ஆதரிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை ஆதரிங்க பிதாவே, எனக்கு உதவி செய்யுங்க. அவர் மன்றாடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார் இல்லைங்களா. எபிரேயர்ல சொன்ன மாதிரி கண்ணீரோடு வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணியிருப்பார். அந்த நேரத்தில் தன் சீஷர்களுக்கும் ஜெபம் பண்ணியிருப்பார். பெதுருவே, நீ ஏதோ சாத்தா உன்னை புடமிட பெர்மிஷன் கேட்டான், விசுவாசம் நீ இழக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியிருக்கன்ற மாதிரி அவங்களுக்கு கூட ஆண்டவரே, இவங்க இன்னும் இவங்களுக்கு அறிவு வரணுமே, இன்னும் இவங்க புரிஞ்சுக்கணுமே, இவங்களுக்கு ஆவிக்கூறிய பகுத்தறிவை கொடுவோம், அவங்க கண்களை தரும், என்னுடைய மீட்பின் பணியை அவங்க புரிஞ்சுக்கணும்னு மன்றாடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அப்படி ஒரு மன்றாடுகிற மன உடைந்து தேவகுமாரன் செய்கிற ஜெபத்துக்கு ஒரு பதிலாகத்தான் இந்த மறுரூப காட்சி வருகிறது. இந்த மறுரூப காட்சியில பிதா என்ன செய்யறாரு? குமாரனை ஆயத்தம் பண்றாரு, அவரை என்கரேஜ் பண்றாரு. என்கரேஜ், அவர் செய்ய வேண்டிய பணிக்கு, கஷ்டமான பயங்கரமான பணிக்கு அவரை உற்சாகப்படுத்துறாரு. எந்த வகையில உற்சாகப்படுத்துறார்? மூன்று வகையில இதை பார்க்கலாம். அதுலதான் இந்த மூணு காட்சிகளும் அவருக்கு ஒரு பெரிய என்கரேஜ். முதலாவது இந்த மறுரூப காட்சி இயேசுக்கு என்னன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். முதலாவது அவரை ஆயத்தம் பண்ணி என்கரேஜ் பண்றாரு. முதலாவது எந்த விதத்துல என்கரேஜ் பண்றாரு? மூன்று வகையில பார்க்க போறோம். முதலாவது எப்படி செய்யறாருன்னா, இயேசுக்கு இந்த பாடுகளை, இந்த மீட்பின் பணியை அவர் செய்து முடித்து, இந்த பாடுகள்லாம் அவர் அனுபவித்த பிறகு அவருக்கு வரக்கூடிய மகிமையின் ஒரு முன்ருசிய, ஒரு முன் நோட்டத்தை, ஒரு ப்ரிவியூ அதை கொடுக்கிறார். பாருங்களேன், இதுதான் உயர்ந்த சத்தியங்கள். நம்ம இதை புரிஞ்சுக்கணும். என்னங்க பாஸ்டர் என்னென்னவோ சொல்றீங்க, தலை சுத்துதேன்ற மாதிரி யோசிக்க கூடாது. இதுதான் உயர்ந்த மலையில உயர்ந்த சத்தியங்களை நம்ம சிந்திக்க படிச்சுக்கணும் இல்லைங்களா. உயர்ந்த சத்தியம், நம்ம மீட்பின் மகத்துவம், நம்ம மீட்பின் மேக்னிடியூட் ஆஃப் ரிடெம்ஷன், அது எவ்வளவு பெருசு, எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு பிதாக்கும் குமாருக்கும் புரிய வைக்கிற ஒரு காரியம், எவ்வளவு அவர் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. தேவ குமாரன் வந்து நமக்காக மரிக்கணும்னு வரும்போது தன்னைத்தானே தேவனுக்கு ஒப்பானவர், தன்னைத்தானே வெறுமையாக்கி, அந்த பிலிப்பியர்ல போட்டிருக்கிற படியில வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தோன்னு இறங்கி 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 இந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்தது அவருக்கு சாதாரணம் இல்லைங்க. அந்த மகிமையை அவர் விட்டது, அந்த மகிமையை தான் விட்டிருக்கிற நிலை, அந்த மகிமையை மீண்டும் அடையணும்ன்ற ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எங்கெங்க பார்க்கிறோம்? யோவான் 17:5, யோவான் 17:5 வசனத்தை படிங்களா.
பிதாவே, உலகம் உண்டாகுவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும்.
பிதாவே, உலகம் உண்டானது முதல் எனக்கு உம்மிடத்தில் எனக்கு மகிமை இருந்துச்சு. அதை உணர்ந்திருக்கிறாரு பாருங்களா. அவருக்கு தெரியும் அந்த மகிமை இருந்துச்சு என்னன்றது, அது இப்போ இல்லைன்றதும் அவருக்கு தெரியும். அது என்னத்துக்காக ஜெபம் பண்றாரு? அந்த மகிமையை மீண்டுமாக கொடுங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, ஓ ஃபாதர், ஆர்வத்தோடு கேட்கிறார், ஓ ஃபாதர் அந்த மகிமையை எனக்கு கொடுங்க. அந்த மகிமையை பத்தி அவருக்கு தெரியும். அந்த மாதம் இந்த மாத்திரம் இல்லை, 24 வசனத்துல மீண்டுமா ஜெபம் பண்றாரு, பிதாவே எனக்கு நீர் தந்தவர்கள் என்னோடு கூட இருந்து அந்த மகிமையை பார்க்கணும். அது அவருடைய இன்னொரு ஜபம், அவர்களும் மகிமைப்படணும் அப்படின்னு அவர் கேட்கறத பார்க்கிறோம். அதுக்காக ஏங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அதை நினைச்சு இந்த டிரான்ஸ்பிகரேஷன் சீனுக்கு வாங்க, இந்த மறுரூப சீனுக்கு வாங்க. 6 முன்பதாக எருசலேம் போகணும்னு பேசினவர், போய் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி எல்லாம் அவர் நிறைவேற்றணும், எல்லாரும் குருடா இருக்கிறாங்க, மேசி அவருடைய பணியை புரிஞ்சுக்கல, தன் சொந்த சீஷர்களும் ஒரு பிளைண்டா இருக்கிறாங்க, குருடா. பிதா வந்து தன்னை இந்த குமாரனை தாங்குவேன்னு வாக்களித்திருக்கிறாரு. இந்த டிஸ்கிரேஸ்டு சோர்வான நிலையில் பிதாவுடைய பிரசன்னத்துக்கு அவர் போறாரு. போகும்போது என்ன நடக்குது, பிதா என்ன செய்யறாரு தெரியுமா? முதலாவது அவர் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிச்ச பிறகு அவருக்கு வருகிற மகிமையின் முன்ருசிய அங்க கொடுக்கிறார். என்ன பண்றாரு, தனக்குள்ள இருக்கிற மகிமை, மறைவிருந்த மகிமை, இந்த வேல்டு குளோரிய பிரகாசமா வெளிப்படுத்தும்படி அங்க ஒரு ஒரு காட்சியை அவர் கொடுக்கிறார். பாருங்களேன், அந்த வேலை எடுத்து ஒரு கிளிம்ஸ், நிரந்தரம் இல்லை, ஒரு முன்ருசி, இந்த மகிமை உனக்கு கிடைக்க போகுது என்ற ஒரு முன்ருசியாக அதை அவருக்கு கொடுக்கறத பார்க்கிறோம். நீ இந்த பணியை முடிச்சு வந்த பிறகு உனக்கு கிடைக்க போற மகிமை, கடவுள் இதன் மூலமா என்ன சொல்றாரு, என் குமாரனே நீ வந்து இந்த மீட்பின் பணியை செய்ய என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீ வந்திருக்கிற, அந்த மேசியாவுடைய பணியை உடன்படிக்கையின்படி உடன்படிக்கையில போட்ட எல்லாத்தையும் நிறைவேற்ற வந்திருக்கிற, நிராகரிப்பு, அவமானம், சொல்லி முடியாத வேதனைகள் உனக்கு முன்பதாக இருக்கிறது, சாத்தானுடைய சோதனை உன்னை திருப்ப பார்த்துச்சு, மனிதர்கள் உன்னை திருப்ப பார்க்கிறாங்க, அது எல்லாத்துக்கும் நீ இடம் கொடுக்காம எனக்கு கீழ்ப்படிந்து நீ வந்திருக்கிற, கீழ்ப்படிதலின் பாதையில போயிருக்கிற, நீ செய்யக்கூடிய மகத்தான பணி யாருக்குமே இங்க புரியல, பண்ணும்போது நான் உனக்கு உறுதி என் வார்த்தையில கொடுத்த மாதிரி இப்போ இந்த மறுரூப காட்சியின் மூலமாக நீ பாடுபட்டு அனுபவிச்சு இந்த மீட்பின் பணியை செய்த பிறகு உனக்கு கிடைக்கிற மகிமையின் முன்ருசிய உனக்கு கொடுக்கிறேன். அதன் மூலமாக நீ செய்ய போற பணிக்கு உன்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். புரியுதுங்களா? அதாங்க செஞ்சிட்டு இருக்கார். ஆறு நாளுக்கு பிறகு அவர் என் பிதாவின் மகிமையில் நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். அந்த மகிமை எப்படி இருக்கோன்ற ஒரு முன்ருசி தேவகுமாரனுக்கு அங்க கொடுக்கப்படுது. அதனால அவர் பலமடைகிறார். இது இதுதான் இன்னொரு வகையில எபிரேயர் 12:2 நமக்கு என்ன சொல்லுது, அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. என்ன சந்தோஷம் அது, அவர் சிலுவையை சகித்ததுக்கு, அவமானத்தை எண்ணாம அதெல்லாம் தாங்கி வந்ததுக்கு காரணம் என்ன, அவருக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம் என்னங்க அந்த சந்தோஷம். அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் மறித்து அந்த பாடுபட்டு மறித்த பிறகு தனக்கு வரப்போற மகிமையையே அவர் நினைத்து தான், ஒருவேளை இந்த மறுரூப மலை தான், அதை நினைத்து தான் அவருக்கு அவமானத்தை சகிக்காம அந்த வேலையை போய் செய்யணும்ன்ற ஒரு உற்சாக ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த அந்த வேலைக்கு அவர் ஆயத்தம் பண்ணப்படுறார். இது உங்களுக்கு புரியுதா எவ்வளவு கஷ்டமான செயல் தேவ குமாரனுக்கு இருந்திருக்கிறது, நம்ம மீட்பு அடைக்கணும்னு. குருடர்களாக வவ்வாளுங்க மாதிரி, குருடருங்க ஓநாய்கள் மாதிரி கொடூரமான மனிதர்களுக்கு மத்தியில அவர் இந்த பணியை அவர் செய்ய வருகிறார். அவருக்கு எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் தேவை, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரே ஒரு உதாரணம் வேகமாக இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு சில்லி உதாரணம் தான், ஒரு சில்லி உதாரணம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனுஷிகத்துல உதவும். ஒரு அருமையான புள்ள, அந்த பிள்ளைக்கு வந்து முகம் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல் சைல்டு. அது அந்த பிள்ளையுடைய போட்டோ கிடைச்சா உங்க ப்ரொஃபைல் போட்டோவா நீங்க போட்டுக்கலான்னு நினைப்பீங்க, அவ்வளோ அழகான முகம். அந்த பிள்ளை 12 வருஷம், இந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி முகத்துல பயங்கரமான ஃப்ராக்சர், முகெல்லாம் மூக்கு கோண வாய்க்கு வீங்கி இன்னும் கண்ணு கிண்ணு எல்லாம் போய் அந்த ஆக்சிடென்ட் ஆகி அந்த புள்ள போய் அந்த கண்ணாடியில் அந்த முகத்தை பார்க்குது, ஓன்னு கத்துது, பாடி தாங்க முடியல, என் முகத்தையே என்னால் எப்படி பார்க்க முடியலையே, மற்றவங்க என் முகத்தை எப்படி பார்ப்பாங்க, நான் இன்னுமே எப்படி வாழுவேன், இவ்வளோ அகோரமாக பேய் மாதிரி இருக்கே, பார்க்கறதுக்கு கோணலாம் வாய் வீங்கி போய் அங்கே இங்கே ஸ்டிச்சஸ் ரொம்ப கொடுமை, அப்பா அம்மா மனசே உடஞ்சி போச்சு. அந்த பிள்ளைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி, ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி எல்லாம் பண்ணி அந்த புள்ள முக 95% சரி பண்ணிட முடியுங்கன்றாங்க. ஆனா என்னன்னா அதுக்கு ரொம்ப சர்ஜரிஸ் பண்ணணும், 4-5 சர்ஜரிஸ் பண்ணணும், அது 2-3 வருஷம் ஆகும், 2 வருஷத்துக்கு அளவுக்கு அந்த புள்ள பயங்கரமான வலியை சமாளிக்கணும், அது உங்களால முடியுமா, அது ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப வேதனை இருக்கும், முடியுமான்றாங்க. அந்த புள்ள கிட்ட அப்பா அம்மா பேசுறாங்க, அப்பா இந்த மாதிரி இந்த சர்ஜரி பண்ணணும், நீ வயசு உனக்கு 12 வயசு, இதுல உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லை, இது பண்ணிக்கிறியா, இது பண்ணிக்கிட்டா சரி ஆகும்ன்றாங்கன்னா அந்த புள்ள நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நான் இப்படியே இருந்தேன்னா இனிமே அகோரம் ஏன் மூஞ்சே பார்க்க முடியாது, வாழ்க்கையே போச்சுன்னு வேதனையில வேதனைப்படுது. இன்னொரு பக்கம் இந்த சர்ஜரியை பண்ணோன்னா மிக கொடுமையான வேதனை, டிலமானோ இல்லைங்களா, இதையும் செய்ய முடியாம அதையும் செய்ய முடியாம நடுவுல மாட்டிட்டு அந்த புள்ள தவிக்குது. ஒரு நாள் ஓகே பண்ணிக்கிறேன்னு திடீர்னு நைட்டு யோசிச்சு மிரண்டு எந்திரிச்சு, ஐயோ எனக்கு அந்த ஆப்ரேஷனோ வேணாம், நான் இப்படியே இருக்கிறேன், போதுமான வழியை ஏற்கனவே அனுபவிச்சுட்டேன்னு. அந்த புள்ள எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க இந்த வேலையை செய்யறதுக்கு, செய்யலாமா செய்யக்கூடாதா எப்படி என்ன? அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு நல்ல ஆர்டிஸ்டை வாங்கி, ஒரு நல்ல கம்ப்யூட்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணி கிராஃபிக்லாம் பண்ணக்கூடிய ஒரு இவங்களை எம்ப்ளாய் பண்ணி, இதான்ப்பா என் புள்ள ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த முகம், இவன் ஆக்சிடென்ட் ஆகி இப்போ இப்படி இருக்கிறான், இவனை ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணோன்னா 2 வருஷத்தில் காயெல்லாம் தீர்ந்த பிறகு எப்படி இருக்கோன்னு ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்குறான். அது பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அப்போ அந்த புள்ளைய கூப்பிட்டு, அப்பா பண்ணிக்கிறியான்னு, ஐயோ என்னால் வேணாமே வேணாம், எனக்கு அந்த வழியை தாங்கவே முடியாது, என்னால் போகவே முடியாது. அப்போ அந்த ஃபோட்டோவை காமிக்கிறான், காமிச்சிட்டு இது பாரு இப்படித்தான் நீ ஆக போகிற, ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது. அப்போ அந்த புள்ள பார்க்குது, பார்த்து அந்த முகத்தில், ஐயோ என் மூக்கு இந்த மாதிரி கோணையாக இருக்காதா, இவ்வளோ நல்லா இருக்குமா, என் வாய் நான் சிரிக்கும் போதெல்லாம் கோண கோணையாக போவாதா, அசிங்கமாக இருக்காதா, பேய் மாதிரி இவ்வளோ நல்லா நான் ஆயிடுவேனா, அதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு இதுதான் முடிவுண்ணா, நான் இந்த 2 வருஷம் வழியை தாங்கிக்கிறேன், இதுதான் முடிய போதுன்னா ஐ வில் என்டியூர் தட் பெயின். அதே மாதிரி ஒரு காட்சி தாங்க, இங்கே ஒரு சில்லி உதாரணம் தான் நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கு, யோசிச்சு பாருங்க. இதே தான் இந்த தேவகுமாரனுக்கு அவருக்கு எவ்வளோ வேதனை மீட்பின் பணியை செய்வதுன்றத நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லைங்க, நம்ம யோசிச்சு பார்க்கறது. அவர் தேவகுமாரன், அதனால எல்லா வழியும் தாங்கிக்குவார், எல்லாத்தையும் பண்ணிக்குவார். அவர் மனுஷிகத்தில் கெத்தமேனால எந்த அளவுக்கு அவர் ஏங்க அப்படி துடிக்கணும், ஏன் அந்த அளவுக்கு வேதனைப்படணும், மனுஷிகத்தில் அவருடைய முழு மனுஷிகமும் பரிசுத்த ஆத்மாவும் பின்வாங்கி போச்சு, பாவிகளுடைய எல்லா பாவத்தையும் தான் சுமந்து, அவருடைய குற்றத்தை சுமந்து, தேவனுடைய சாபத்து கீழே தான் நொறுங்கணும், தான் பாவமாக மாறணும், அதுக்காக அனுபவிக்கணும்ன்றது பிதானால நிராகரிக்கப்பட்டு சபிக்கப்பட்டு அவர் அனுபவிக்கிற வேதனை, அவர்னால அதை நினைச்சு பார்த்தே ரத்த வேர்வை அவருக்கு வந்துருச்சு. நினைச்சு பார்த்தே எச்சமனில் அவருக்கு அதை செய்யறது எப்படி இருக்கும், ரொம்ப விரும்பி செய்கிறார், நமக்காக வந்தார் சொந்தமாக, ஆனால் அவருக்கு பரிசுத்த ஆத்மாக்கு அந்த பணியை செய்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். அந்த பணியை செய்வதற்கு அந்த தள்ளாடுங்கெல்லாம் குருடு, ஒன்றுமே புரிஞ்சிக்காத முட்டாளுங்க சுற்றி உலகம், இதுங்களுக்காக போய் மறிக்கிறதுக்கு வந்திருக்கார், எதுக்கு அவர் மறிக்கணும்னு கூட தெரியாமல் இங்கே தூங்கிட்டு இருக்கு. இதுங்களுக்காக வரும்போது பிதாவாகிய தேவன் தன் குமாரனை இதை செய்யும்படிக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு அந்த படப்பா இதெல்லாம் செஞ்சு முடித்தவன். ஆமாம் எல்லையற்ற பாடுகள் தான், ஆனால் அதுக்கப்புறம் எல்லையற்ற மகிமை உனக்கு வந்து சேரோன்னு அவர் ஊக்கப்படுத்துறதுக்கு இதை செய்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட் தேவகுமாரன்? அதனால தான் எபிரேயர் என்ன சொல்லுப்பு, அவர் தமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஓகே, இதான் முடிவு, இதான் மகிமை வரப்போதுன்னா சகித்தார். இதாங்க தேவகுமாரனை என்கரேஜ் பண்ணுறது, பிதாவாகிய தேவர் ஒரு முன்றுசி கொடுத்து முன்றுசி கொடுத்து அவர் செய்கிறார். இதை யோசிச்சு பாருங்க, எனக்கு இதை யோசிச்சு பார்த்தா அந்த மலக்கீழ உட்கார்ந்து பிதாவாகிய தேவனே குமாரனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய மீட்புக்காக எவ்வளோ பெரிய விலையை அவங்க கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு பாருங்களேன், ஸ்தோத்திரம். தேவ கோபாக்கினியில நொறுங்கி அவர் இறக்க வேண்டியதாக இருந்துச்சு. முதலாவது ஒரு முன்றுசி, ரெண்டாவதாக எப்படி குமாரன் பிதா உற்சாகப்படுத்துறாரு, ஒரு பரிதபிக்கக்கூடிய மகிமைப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களோடு ஒரு பரிதபிக்கக்கூடிய ஐக்கியத்தின் மூலமாக, மகிமைப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களோடு ஒரு பரிதபிக்கிற ஐக்கியத்தின் மூலமாக. இயேசுக்கு இப்போ போகணும், இப்போ போய் அவர் செய்யணும், தேசமே விரோதமாக இருக்கு, சொந்த 2.5 வருஷம் சீசருங்க இதை கேட்கறதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இல்லை, சொல்ல போனால் கேட்க மாட்டுறாங்க. இதே அதிகாரத்தில் 22வது வசனத்தில் திருப்பியும் அவர் சொல்றாரு, மனிதர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு கொலை உண்டு, 3வது நாள் உயிர் தெழணும், என்ன போட்டிருக்கு அவங்களுக்கு, என்ன ஆச்சு, அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்தார்கள், அவருக்கு பேசவே அதை பற்றி விருப்பம் இல்லை, மூஞ்செல்லாம் கோணையை வச்சுக்கிட்டு உம்முன்னு வச்சுக்கிட்டாங்க. அவர்கிட்ட அதை பற்றி பேசவே பேசாதீங்க, அவர்கிட்ட பேசவே பேசாதீங்க, இவங்களை எங்களால் யோசிச்சு பார்க்க முடியுமா, யாரும் பேச முடியாது. இந்த மாதிரி குருடான வௌவால்களுக்கு மத்தியில் அவருடைய மைய மீட்பின் பணி மேசியாவாக மரண இருளின் பள்ளத்தாக்கில் வந்து தேவனுடைய கோபத்தின் கீழே அவர் சாகணும், சாகும்போது தன்னுடைய நெருங்கிய நண்பர்களோடும் தான் பரிதபிக்கிற விதத்தில் பேச முடியாது இருக்கும்போது அவருடைய தனிமையை உன்னால் யோசிக்க முடியுமா, மனுஷீக தனிமையை தேவர் ஸ்ட்ரகிளிங் தனிமையில். நம்ம வாழ்க்கையிலேயே உங்களுக்கு ஆயிருக்கா இந்த அனுபவம், நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம இருதயம் அதை நினைச்சு நினைச்சு ஒரு ஜுவாலித்து எரிகிறது. இது இதுதான் நம்மளுடைய பணி, இதுதான் நம்முடைய வேலை, இதுதான் நம்ம செய்யணும் போது அதை ஒருத்தருக்கிட்டையும் பெரிதபித்து பேசக்கூடியாத ஷேர் பண்ண முடியாத நிலைமை நமக்கு வந்துச்சுன்னா அந்த வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கிட்டையும் பேச முடியாது, யாருமே அதை அப்ரிஷியேட் பண்றவங்க இல்ல, அது அவரு கூட பரிதபிக்கிறவங்க இல்ல. மனுஷீகத்துல அவருக்கு என்ன ஆயிருக்கோங்கனால யோசிக்க முடியுமா? தன் வாழ்க்கையிலேயே மனித குல மீட்பு, தன்னுடைய ஜனங்கள் எல்லாருடைய மீட்பின் பணியை செய்ய வந்திருக்கிறாரு, அது மிகப்பெரிய விலை கொடுத்து செய்யணும், அது மனுஷீகத்துல இருந்து அவர் செய்யணும், அது யாருக்கிட்டையும் பேச முடியாத தனிமையில தள்ளாடுறார் தேவகுமார். என்ன பண்ணுவார் அவர், யார்கிட்ட பேசுவார்? சீஷன் கேட்கறதுக்கு மனசு இல்லை, யார்கிட்ட பேசுறது? ஆக்னி உங்களுக்கு தெரியுமா, இதயமே சில நேரத்தில் வெடிச்சிடும். அதனாலதான் டாக்டர்ஸ் வந்து யாராவது இறந்து துக்கம் இருந்தா அழுதுருங்க, ஜோரா அமைதலா இருக்காதிங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்மளால தாங்க முடியாது இல்லையா. யாருக்கிட்டையும் பேச முடியாத நிலையில் அவர் இருக்கும்போது என்ன நடக்குது? வந்து பிதா கிட்டம் அன்றாடுறார். யாருக்கிட்டையும் பேச முடியாது. பிதா இதை பார்த்து அயோத்திய பிள்ளைய நொறுக்கிடுமே, நான் அவனை தாங்குவேன்னு வாக்களித்திருக்கிறேனே, பூமியில இந்த முட்டாளுங்க வேத அறியாமை உள்ள மக்களுக்கு யாருக்கும் இது புரியலாம் எல்லாம் என்ன, பரலோகத்துல எல்லாருக்கும் இது புரியுதே. அதனால பரலோகத்துல இருக்கிற ரெண்டு முக்கியமான நபர்களை தன்னோடு ஒரு பரிதவிக்கிற ஐக்கியத்து சம்பாஷணத்திற்காக மோசேவும் எலியாவும் அனுப்புறார். என்ன ஒரு ஊழியம் தேவகுமாரனுக்கு, என்ன ஒரு ஊழியம் யோசிச்சு பாருங்க. ஐயோ அவங்க வந்து என்னத்தை பத்தி பேசுறாங்க, மோசே எப்படி கடலை பிரிச்சார், எவ்வளவு அதிசயத்தை செஞ்சார், அதை பத்தியா பேச்சு? எலியா எப்படி வானத்துல இந்த அக்கினியை கொண்டு வந்தார், அதை பத்தியா பேச்சு? நான் எருசலேம்ல போய் அடைந்து, எக்ஸோடஸ் என்ற ஒரு வார்த்தை, அங்கிருந்து அடைந்து அவர் எப்படி மகிமை அடைய போறாருன்றது, அதை பத்தி மனத்திறந்து பேசலாம். இதை செய்ய போறேன் யோசிச்சு பாருங்க. அந்த தலைவர்களோடு பேச முடியாது, இஸ்ரவேல் மக்களோடு பேச முடியாது, தன்னுடைய சொந்த சீஷர்களோடு பேச முடியாது, மகிமைப்படுத்த பரிசுத்தவான்கள் அவங்க பேச விரும்புகிற ஒரே காரியம் பரலோகத்தின் ஒரே துதி. பரலோகம் எப்பவும் துதித்து துதித்து ரெவலேஷன் அஞ்சாவது அதிகாரத்துல என்ன, ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரம், அவர் பாத்திரமானவர், தன் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீண்டவர், அதுதான் துதி, நித்திய துதி, அதுதான் பரலோகத்தின் பேச்சு, அதுதான் மகிமைப்படுத்தப்பட்டவர்களுடைய ஆனந்தமான சம்பாஷணை. அவங்க கிட்ட பேசுற அவருக்கு எவ்வளவு இதா இருந்திருக்கும், மோசேவோ எலியாவோ அங்க வந்து நின்னுகிட்டு அவங்க பேசுறாங்க, ஆபேல இருந்து எடுத்து பழைய பாடல பரலோகத்துக்கு போன எல்லா பரிசுத்தவான்களும் எதை நினைச்சு போனாங்க, எதன் அடிப்படையில? இன்னைக்கு மோசே எலியா பரலோகத்துல சேஃபா இருந்து திருப்பியும் வர்றதுக்கு காரணம் எதன் அடிப்படையில? இவர் போய் எருசலேம்ல நிகழ்த்த வேண்டிய மீட்பின் பணி அடிப்படையில. அவங்க அதை வந்து பேசும்போது, நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஆபேலிருந்து ஆபிரகாம் யாக்கோபு ஐசாக்கு எல்லாரும் அங்கே வந்து நின்ன மாதிரி நின்று, ஐயா உம்முடைய பணியை நம்பி தான் நாங்கள் பரலோகத்தை அடைஞ்சோம், உம்முடைய பணியை தான் நினைச்சு துதித்து நித்தியமாக துதிக்கிறோம். அது எவ்வளோ ஆறுதல், என்கரேஜ்மெண்ட்டாக தேவகுமாரனுக்கு அந்த சூழ்நிலையில் இருந்திருக்கோம். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இட்ஸ் அன் அமேசிங் மினிஸ்ட்ரி. பிதா தன்னை தாங்குறாருங்க. மூன்றாவதாக, முதலாவதாக எப்படி இது இயேசுக்கு பிதா ஆயத்தம் பண்ணி என்கரேஜ் பண்றாரு, வரப்போற மகிமையின் முன்றுசிய கொடுக்கிறார், ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களோடு ஒரு பரிதவிக்கிற ஐக்கியத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக, ஒரு காதால் கேட்கிற பிதாவுடைய இன்ப அறிவிப்பு, காதால் கேட்கும்படி பிதாவுடைய இன்ப அறிவிப்பு. பிதா இதை அடிக்கடி அங்க வந்து என்ன சொல்றார், அஞ்சாவது வசனத்தில், இவர் நேச குமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. இவர் நேச குமாரன், இது முன்பதாகவே ஒரு வாட்டி செஞ்சார் இல்லைங்களா. அவர் 30 வருஷம் இருந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஞானஸ்தானம் எடுத்த டைம்ல, 30 வருஷம் குமாரனே உன்னை பார்த்தேன், 30 வருஷம் நீ உன்னுடைய அடிமை தனிமையில வறுமையில நீ எவ்வளோ பாவிகளுக்கு மத்தியில வாழ்ந்த வாழ்க்கை, சிந்தனையிலையோ செயலாலையோ எந்த பாவமும் செய்யாத பரிபூர்ணமா நீ வாழ்ந்ததை பார்த்து உன்னில என் பிரியமா இருக்கிறேன், என் பிரியமா இருக்கிறேன் அப்படின்றது. அது இப்போ வந்து திருப்பியும் அதே தத்துவம் வருது. மகனே, இந்த 3 வருஷம் நீ செஞ்ச 16 அதிகாரங்கள், நீ செஞ்ச ஊழியம் எல்லாமே நான் நினைச்சபடி ஊழியம் செஞ்சிருக்கிறேன். மேசியா எதை எதெல்லாம் அடையணுமோ அதெல்லாம் அடைஞ்சு நிறைவேற்றி இருக்கிறேன். எல்லாத்தையும் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்க, மேசியாவுடைய அடையாளத்தை தவறளிக்காம நீ காமிச்சு கொடுத்திருக்கிற, உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன். இப்போ உன்னுடைய கடைசி பணியை செய்ய போகிறேன், உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன். இது என்னவா இருந்திருக்கும் இயேசுக்கு? நமக்கு நினைக்கிறோம் இயேசுக்கு இது எப்படி இருந்திருக்கும், நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா, நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியுமா? முழு உலகமே அவர் அப்ரிஷியேட் பண்ணல, இதா அவர் அப்ரிஷியேட் பண்ற, அது எப்படி இருந்திருக்கும் இயேசுக்கு? நமக்கு மனுஷகத்திலேயே புரியுறது இல்லையா? ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு 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 மெச்சிப்பான பேச்சே அது எவ்வளவு பவர்ஃபுல்னு நமக்கு தெரியறதில்ல. எப்பப்பா நம்ம பிள்ளைகளை ஃபஸ்ட்டு ரேங்க் ஹோல்டர்கிட்ட வச்சுக்கிட்டு தான் நம்ம கம்பேர் பண்ணி, நீ சரியில்லை, படிக்கிறது இல்லை, நீ உருப்பிட மாட்டே, அப்படி பேசித்தான் நமக்கு பழக்கம். பேரண்டிங் டாக்டர்ஸ் யார்கிட்டையாவது கூட்டு போனீங்கன்னா கவுன்சிலிங் முதல்ல என்ன கேட்பாங்க தெரியுங்களா? லாஸ்ட் டைம் உங்கள் பிள்ளை ஏதாவது நல்லது செஞ்சிச்சின்னு அதை மெச்சித்திருக்கிறது எப்போ? எத்தனை பேர் செய்கிறோம்? நம்ம செய்யறதே இல்லை இல்லைங்களா? ஆனால் அந்த பிள்ளைங்க அதுக்காக எவ்வளோ ஏங்குதுன்னு தெரியுமா? எங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு அவங்க பிள்ளை நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் கையை பிடிச்சிக்கிட்டு, சபாஷ்டா மகனே, உன்னை பற்றி நான் எவ்வளோ பெருமையாக இருக்கிறேன், நீ செஞ்சதை பற்றி நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன், வெரி குட் அப்படின்னு அதை கட்டி பிடிச்சி சொல்லும் போது அதை விட அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? மனுஷிகத்திலேயே நம்ம செய்யறதில்லை, நம்ம மனுஷிகத்திலேயே புரியாது. ஆனால் பிதா வந்து குமாரனுக்கு இங்கே செய்யறது நமக்கு அவருக்கு எப்படி இருக்கும் நமக்கு என்னங்க தெரியும்? ஏசு வாயை திறந்தா அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னங்க? என் பிதா, என் பிதா, என் பிதா இல்லைங்களா? எப்பப்பார் என் பிதா, என் பிதாவை விட்டு நான் இங்கே வந்தேன், மீண்டுமாக என் பிதாவின் இடத்தில் போவேன், பரலோகத்திலிருந்து என் பிதாவின் சித்தத்தை செய்யவே, என் சித்தத்தை அல்ல என் பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்தேன். குமாரன் தானியா ஒன்றும் செய்ய முடியாது, அவன் பிதா செய்கிறது என்னத்தை பார்க்கிறாரோ அதை தான் செய்ய முடியும். நான் என் பிதாவை அறிவேன், என் பிதா என்னை அறிவார், நானும் என் பிதாவும் ஒன்று, என் ஆதாரம் என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே. எப்பப்பார் பிதா, அந்த வியாகுல கெட்டமனிலையோ என் பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் நீங்கட்டும், சிலுவ வியாகுலத்திலேயோ பிதாவே அவர்களை மன்னியும், பிதாவே என் ஆவியை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். எப்ப பாரு பிதா பிதா பிதான் இருந்தவர், அந்த பிதா கிட்ட காதால் யாருமே அப்ரிஷியேட் பண்ணல, காதால் தான் கேட்கும்படி நீர் என் நேசகுமாரின் சபாஷ் மகனே, உன்ல நான் பிரியமா இருக்கேன். அப்பா அது எவ்வளவு எனக்கு இது போதும்பா, இது போதும் இல்லைங்களா? எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் அவருக்கு இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு பிதான்றது வந்து ஒரு ஒரு ஐடியா இல்லை, நம்மளாம் நினைச்சுக்கிற மாதிரி ஒரு அந்யோன்யம், ஒரு ஐக்கியம், ஏற்ற மகன், அவருடைய ஃபிலியல் லவ் பண்ணுவாங்க. அந்த என் மாதிரி என் மகன், என்ன பிரதிபலிக்கிற மகன்றதை விட ஆனந்தம் அவருக்கு வேற இல்லை, அவருக்கு த்ரில்லிங்கா இருந்திருக்கோங்க, த்ரில்லிங்கா இருந்திருக்கும். எவ்வளவு ஆனந்தம், இதுதான் காதுல ஒழிச்சுக்கிட்டு இருந்திருக்கும், இதை வச்சுட்டு தான் போனார் அவர். என் பிதா சந்தோஷமா இருக்கிற, ஆகவே இதோ நம்ம இதை பார்த்து முடிக்கணும் இந்த பகுதியை. பிரதானமாக மறுரூபம் என்ன பாடங்கள் நம்ம கற்பிக்கிறது? பிரதானமாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் செய்யக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமான மீட்பின் பணிக்கு தன்னை பலப்படுத்தவும் ஆயத்தப்படுத்தவும் கொடுத்த காட்சி. அதான் இந்த பாடத்தை தான் நம்ம படிக்கணும். உங்களால உணர முடியுதா? இந்த மலைக்கீல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பிதா குமாரன் தங்களுக்கு தாங்கள் செஞ்சு உனக்கு உங்களையும் என்னுடைய பாவத்தின் பரிகார பலிக்காக, எவ்வளவு கஷ்டமான வேலை அது, அதுக்காக குமாரனை பிதா உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அனுப்புற. இந்த மலைக்கீல நம்ம எல்லாம் உளுந்து சாஷ்டாங்கமா ஆராதிக்க கூடாது, இந்த மலைக்கீல அவரை போய் வோர்ஷிப் பண்ணக்கூடாது. மறுரூப மலையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியுதா? நம்ம மீட்பின் சரித்திரத்துல ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ், எவ்வளவு முக்கியம். ஓகே, இதை நம்ம பார்த்து அவர் போய் தீர்மானமா இந்த மலையின் அனுபவத்துல தான் என்ன தடைகள் வந்தாலும் தீர்மானமா ஒரு ஒரு ஃப்ளிண்ட் மாதிரி உறுதியா எருசலேமை நோக்கி போய் பல பாடுகள் பட்டு உங்க பாவம் என் பாவத்துக்காக பரிகார பலியா மறித்து நீங்களோ நானும் நீதிமான ஆப்பதற்கு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். இதுதான் அந்த டிரான்ஸ்பிகரேஷன். இயேசுக்கு என்ன செஞ்சு, இயேசுக்கு என்ன பாடங்கள்னு பார்க்கிறோம். ஓகே, ரெண்டாவதாக இந்த காரியம் நமக்கு என்னங்க சொல்லுது, நமக்கு என்ன மெசேஜ் இருக்கு இதுல? ரெண்டு காரியத்தை பார்த்து வேகமா முடிக்கவும். முதலாவது இந்த மறுரூப காட்சி சரித்திரத்துல நடந்த எந்த இடத்துல எந்த நேரத்துல இவெண்டா நடந்துச்சு, அது கண்ணால் கண்ட சாட்சிகள் இருக்கிறாங்க, அது ரெக்கார்டா நமக்கு ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா இந்த மறுரூப காட்சி இயேசு கிறிஸ்து சகல மகிமையோடு சகல வல்லமையோடு மீண்டும் வருவார் என்பதற்கு தவறளிக்காத வாக்குறுதி. இட் இஸ் இன்ஃபாலிபிள் ப்ராமிஸ், வாக்குறுதி. இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே அங்க பிரகாசமான இயேசு கிறிஸ்து அதே மகிமையோடு மீண்டுமாக வரப்போகிறார். இதை நான் சொல்லல, பேதுரு சொல்ற. ரெண்டு பேதுரு 1:16, ரெண்டு பேதுரு 1:16.
நாங்கள் தந்திரமான கட்டுக்கருகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம்.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவருடைய வருகை. அப்புறம் தொடர்ந்து அவர் சொல்றார் கண்ணால கண்டு சாட்சி என்னன்னு. மறுரூப மலை அவர் குறிப்பிட்டார், பரிசுத்த மலையில் நாங்கள் அவர் மகிமையை கண்டோம், இவரின் நேச குமாரன். 17:18 எல்லாம் அதை இண்டிகேட் பண்ணி இவர் என்ன பேசுறது, இதை எப்படி விளக்கி கொடுக்கிறார் பாருங்க. மறுரூப காட்சி என்ன தெரியுமா? ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட், நிச்சயமாவே நடந்த கண்ணால் 2-3 சாட்சிகள் இருந்தா அது உண்மை. 3 சாட்சிகள் இருந்தாங்க, அது எழுதி இருக்கிறோம். ஏன் அது என்ன, அது என்ன அடையாளம், அது நமக்கு என்ன சொல்லுது? இன்ஃபாலிபிள் ப்ராமிஸ், தவறளிக்காத வாக்கு தத்துவம். இயேசு கிறிஸ்து மகிமையோடு வரப்போறார். இயேசு கிறிஸ்து அப்படிதான் பேதுரு அதை விளக்கி கொடுக்கிறார். நாங்கள் பிரசங்கம் பண்ண இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, பரலோகத்துக்கு ஏறி போன இயேசு மகிமையோடு அவர் வரப்போறார். அதுக்கு கண்ணால் கண்ட சாட்சி. அதனாலதான் நாங்கள் அதை பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பிரசங்கம் பண்றோம், கட்டுக்கதைகளாக பிரசங்கம் பண்ணல, அது உண்மை. நம்ம நிறைய நேரத்தில் இயேசு கிறிஸ்து வருகை எப்படிங்க நினைக்கிறீங்க, உண்மையா உங்களை கேட்டு பாருங்களேன். நம்ம கட்டுக்கதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையா யோசிச்சு பாருங்க, உங்களை உட்காந்து ஆராய்ஞ்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து மகிமையோடு சகல தூதர்களோடு அவர் வரப்போறார் அப்படின்ற காட்சி, அது உண்மையான நீங்க நம்புறதா இருந்தா, நம்ம வாழ்க்கையில பல காரியங்கள் வித்தியாசமா இருக்கும், பல நம்பிக்கையோடு நம்ம வாழ்வோம், பல நோக்கங்கள் வித்தியாசமா இருக்கும். ஆனா நம்ம ஏன் கட்டுக்கதைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்றார் பேதுரு, அது கட்டுக்கதை இல்லை. எத்தனையோ கட்டுக்கதைகளை உண்மையா நம்புறாங்க, இது கட்டுக்கதை இல்லப்பா, இது சாட்சாத்து உண்மை, இது சத்தியம், இது நிச்சயமா நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். அதுக்கு ப்ரூஃப், அதுக்கு அடையாளம், அதுக்கு கேரண்டி மறுரூப காட்சி. அந்த மகிமையை நாங்கள், அந்த மகிமையின் முன்ருசியை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் செத்தவர்கள் போல் விழுந்தோம் அதுக்கு முன்பதாக, அந்த முன்ருசியை நாங்கள் பார்த்தோம். அதே மகிமையோடு அவர் வரப்போறார், வரப்போறார். அதனால அட வந்து நியாயம் தீர்க்க போறார். இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காலம் வரப்போகுது, உலகத்தின் ஆட்டெல்லாம் நிக்க போகுது, மேகம் ஒரு சுருள போல சுருளப்பட்டு நட்சத்திரங்கள்லாம் விழுந்து சூரியன் அந்தகாரமாகி பூமியும் வானமும் அகன்று போகும், இடம் இல்லாம போக போகுது. எல்லா மகிமையோடு பிதாவின் பெரிய அல்டிமேட் குளோரி, உச்சகட்ட மகிமையோடு. அப்படின்னா பிதாவின் சகல குணாதிசயங்கள் வெளிப்படும்படிக்கு, இதுவரைக்கும் படைப்பிலிருந்து வெளிப்படாத விதத்தில் எல்லையற்ற மாட்சிம வல்லமையில அவர் வெளிப்பட போறார். ஒரு நாள் அவர் வர நேரம் எல்லாரும் அவருக்கு முன்பதாக நின்று பூமியின் கோத்திரங்கள்லாம் புலம்புவார்கள். கற்பாறைகள் கிட்ட எங்க மேல விழுந்து எங்களை நசுக்குங்க, ஒருவரும் தப்ப முடியாது. அது நிச்சயமா நடக்குமா? மறுரூப காட்சி உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண மறுரூப காட்சி போன வாரம், இந்த வாரம் நீங்க வச்சிருக்கிற தமிழ் பைபிள், தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு வச்சிருக்கிற ரெக்கார்டா, ஹிஸ்டரியா எழுதப்பட்ட காட்சி ஒரு ப்ரூஃப். இது நிச்சயமா நடக்க போகுது, இது நிச்சயமா நடக்க போகுது. உங்க பைபிள் திறந்து பாருங்க, அதான் அடையாளம். கண்ணால் கண்ட சாட்சிகள் அவருடைய மகிமையை கண்டு எழுதி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் வர, அந்த மகிமையில் வர நேரத்தில் நீங்க காண்டி அவருக்குள் காணப்படலாம். உங்களை நீங்களே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கிட்டு அவரை பின்பற்றுகிற மக்களா இல்லைன்னா, அவருடைய மகிமையில உங்களை நசுக்கி நியாயம் தீர்த்து நித்திய அக்னி கடலுக்குள்ள உங்களை தள்ளுவார். இது உண்மையா கட்டுக்கதையா? இதுதான் வாரம் வாரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது கேரண்டி உண்மை, சாட்சாத்து உண்மை. அதுக்கு கேரண்டி முன்றுசு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சு. இதை நம்புறீங்களா? உண்மையாவே நம்புறோமா? யோசிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகளுக்கு இது எவ்வளவு பெரிய ஆறுதல் கொடுக்கணும், யோசிச்சு பாருங்க. அநேக நேரத்தில் இயேசு கிறிஸ்துடைய வருகையை நம்ம ஒரு ஒரு கட்டுக்கதையா, ஒரு ஏதோ ஒன்று ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாவா தான். ஆனால் முதல் நூற்றாண்டு சபையில் இன்னைக்கு காலையில் தெஸலோனிக்கர் பகுதியில் படித்தோம், அவங்க விக்கிராங்கில இருந்து திரும்பி எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம், வரப்போற இயேசு கிறிஸ்து காத்திருக்கிற வாழ்க்கை. தெஸலோனிக்கேயர் நமக்கு அப்படி இருக்காது, ஒரு ரியாலிட்டிங்க, அது ஒரு உண்மைங்க. திடீர்னு வந்து நிக்கிறாருன்னு வைங்க, திடீர்னு முகப்பிரகாஷ் சகல தேவ தூதர்களோடு வந்து நிக்கிறேன், ஒரு ஒரு ஃபேன்சி கதை, ஒரு ஃபேரிடைல் கதை மாதிரி நினைக்காதீங்க. இது நிச்சயமாவே நடக்க போகுது, உண்மையாவே நடக்க போகுது. அதை நம்ம நம்புறோமா? நம்புனா என்ன ஆறுதலுங்க நமக்கு, என்ன ஆறுதல்! இந்த மறுரூப காட்சியை ஆழமாக பரிசுத்தாவியானவர் நம்ம மனதில் கல்வெட்டாக பதிய வைக்கிறதுக்கு இதை போய் தியானம் பண்ணுங்க. இதை யோசிங்க. உலகத்தை பார்த்தா, அழிந்து கடந்து போகிற தற்காலிகமான உலகத்தை பார்த்தா நமக்கு எந்த அடையாளம் கிடைக்காது. அவர் நிச்சயமாக வரப்போறாரு. வேர் இஸ் த ப்ரூஃப்? மறுரூப காட்சி. இந்த காட்சி நம்ம மனசுல எந்த அளவுக்கு நம்ம பதிச்சு எவ்வளவு மகத்துவமானதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இது ஒரு ப்ராமிஸ், நம்ம மனசுல உண்மையா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு கேரண்டி, ஒரு கேரண்டி. அவர் வரும்போது அவருடைய மக்களான நமக்கு எவ்வளவு ஆறுதல். ஏன் அவர் வரும்போது தான் அவருடைய நம்முடைய மகிமையும் அவர் கூட வருகிறது இல்லைங்களா? இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன்ல தான் அந்த அழகை கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. இவர் நேச குமாரன் King James version la mattum da in whom I am well pleased, mathadella with whom nu varudhu, ana King James la tha in whom, avarkul naan priyama irukiren. Nammala la eppadi pidha paaka poraaru, avare nambi viswasithu pona varanda baptism men's meeting la namba padichom illengla, avarkulla viswasithu manam thirumbi nyanasthanamalla yesukkul naam inaindhu vittom, avarude maranathil avarude uyirthalidalla naam inaindhu irukrom. அவருக்குள்ளதான் நாம் காணப்படுகிறோம். என்னில் அவர் பிரியமா இல்லையே, இல்லை இயேசுக்குள்ள அவர் என்ன பிரியமா பார்க்கிறார், இயேசுக்குள்ள என்ன பிரியமா பார்க்கிறார், இயேசுக்குள்ள என்ன பார்ப்பதுனால் அவரோடு நான் மகிமைப்பட போறேன். அவருக்குள்ள என்னுடைய மகிமை இருக்கு. அவர் வரும்போது அவரோடு நான் மகிமைப்படுத்த போகிறேன், மகிமைப்படுத்த போறேன். அவருடைய உடன் சுதந்திரவாளியாக அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளோ ஒரு ஆறுதல். யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாம் எல்லாருமே தேவனுக்கு பிரியமானவர்களா தான் பார்க்கப்பட போகிறோம். ஏன்னா ஒரு ஆறுதல் நமக்கு. நம்மளும் இந்த காலகட்டத்தில் போன வாரம் நான் யோசிச்சு பார்த்து ரொம்ப சோர்வு தான். பைபிளை புரிஞ்சவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். எல்லா கள்ளப்போதகம், எல்லா இயேசுடைய மரணம் என்ன, அது எதற்காக அவசியம், அதெல்லாம் புரிஞ்சுக்காது. இன்னைக்கும் கேட்க விரும்பாத மக்கள் தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? எத்தனை பேர் அதை பத்தி பிரசங்கம் பண்றதில்ல, அது முக்கியத்துவமா கிருபாகர பலியை பத்தி பேசல. இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறாங்க மனுஷருங்க. வேத இயேசு எதுக்கு வந்தாருன்றது அறியாமையில தான் இருக்கிறாங்க. நம்ம சில நேரத்துல சோர்ந்துதான் போக வேண்டியதா இருக்கு. இந்த மூட நம்பிக்கையும் பாரம்பரியமும் கள்ளப்போதகம் தலைவிரிக்கோலமா ஆடும்போது சோர்ந்துதான் போறோம். ஆனா இந்த காட்சி நமக்கு எவ்வளவு உற்சாகம் கொடுக்கணும். அவர் மகிமையோடு வரப்போற, தன் சத்ருக்கெல்லாம் வெல்ல போற, அவர் சத்தியம் ஜெயிக்க போகுது இல்லைங்களா? அவர் சத்தியம் ஜெயிக்க போகுது. அப்படி பெரிய என்கரேஜ்மெண்ட் பல விதத்தில் நமக்கு. இன்னைக்கு ஒரு வேளை நீங்க சோர்ந்து இருக்கலாம், ஐயோ அவரை சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னை நானே வெறுத்து அவர் பின்பற்றி போறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடுகள் அனுபவிக்கணுமே, அவமானம் வருமே. வேற என்ன சொல்லு, அவரோடு நாம் பாடுகள் அனுபவித்தால், பாடுபட்டால் அவரோடு நாம் மகிமைப்படுவோம். இன்னைக்கு கஷ்டம் தான், இன்னைக்கு பாடுகள் தான், ஆனா அவருக்கோடு மகிமை, அவர் வரப்போறார், உண்மையாகவே வரப்போற மகிமை வரப்போகுது அவரோடு. அவர் பின்பற்றுவதற்கு எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட் இது. யோசிச்சு பாருங்க, மறுரூப காட்சி ஒரு கேரண்டிங்க. இந்த காட்சி நம்மளுடைய சந்தேகங்கள்லாம் அடக்கணும், நம்மளை உற்சாகப்படுத்தணும். இதுல இருந்து என்கரேஜ், தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம இதுல பெரிய என்கரேஜ்மெண்ட் அடையணுங்க. என்ன பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்க, ஐயோ எஞ்சி இருக்கிற பாவத்தை ஒடுக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதுல களைப்படைந்து போறமே. அந்த பாவத்தை அடக்கிறது கொள்றது எவ்வளவு கஷ்டமான வேலை. சில நேரங்கள்ல இந்த மரண சரீரத்துல இருந்து என்ன யாரு விடுவிக்க முடியும், நம்ம கதறி நம்மளும் மன்றாடுறோம். இந்த காட்சி எவ்வளவு ஆறுதல் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து நம்மளை விடுவிக்க வரப்போற, மகிமையான பரிசுத்தம் மாசில்லாத, அவரை போல பரிசுத்தம் உள்ள ஒரு மகிமையின் பரிசுத்த நிலையை நம்ம கொண்டு வரப்போற, ஸ்பாட்லெஸ். அது வரப்போகுது. இனிமே பாவத்தோட போராட்டம் இல்லை. அதனாலதான் யோவான் சொல்றார், எந்த இந்த நம்பிக்கை எவனுக்குள் இருக்கிறதோ அவர் பரிசுத்தமா இருப்பது போல் தன்னையும் பரிசுத்தமாக்கிக்குவான். எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட் நம்ம பாவத்தை கொண்டு பரிசுத்தமா வாழ்றதுக்கு. இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் கேரண்டிங்க வரப்போறாரு. சில பேர் உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? கிட்னி ஆப்ரேஷன், இந்த யூரிட்டருக்கு ஸ்டென்ட் வைக்கணும் ஆயிடுச்சு, தீபா சுற்று உடம்பு கெட்டுட்டு இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், உடம்பு ரொம்ப சோர்ந்து, இன்னும் சில பேர் உடம்பு சரியில்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம், ஐயோ உடம்பு இப்படி ஆயிடுச்சு போதேன்னு சோர்வு இருந்தா, அவருடைய மகிமை வரப்போதுங்க. எந்த வியாதி இல்லாத பரிபூர்ணப்படுத்தப்பட்ட சரீரத்தை அவர் கொடுக்க போறார். அவர் வரும்போது அவர்கள் தேவன் தாமே நம் கண்ணீர்கள் எல்லாம் துடைப்பார். அங்கே மரணம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, மரணம் இல்லை, வெறும் நித்திய மகிமை. இது உண்மைங்க, சாட்சாத் உண்மை. எப்படிங்க தெரியும்? உங்க ரெக்கார்டை படிங்க, மறுரூப காட்சியை படிங்க. இதை ப்ராமிஸா நமக்கு கொடுத்துருக்கிறார். இது நிச்சயமாவே நடக்க போகுது, நிச்சயமாவே நடக்க போகுது. கடைசியா ஒன்னே ஒன்று, நமக்கு என்ன பாடம் இதுல? தவறலைக்காத வாக்கு தத்துவம், இந்த மறுரூப ரெக்கார்ட். அவர் நிச்சயமா வரப்போறார், மகிமையில வரப்போறார். ரெண்டாவதாக அதிகாரம், நம்மளுடைய உடனடியான கடமைக்கு அதிகாரமான அழைப்பு. நம்முடைய உடனடியான கடமை என்ன? அவர் வரப்போறாரு, சரி. நம்ம இப்ப என்ன உடனடியான கடமை நமக்கு என்ன இருக்குது? அந்த மேகம் என்ன சொல்லுச்சு? அவருக்கு செவி கொடுங்க. அதான் நம்முடைய உடனடியான மிகப்பெரிய கடமை. அவருக்கு செவி கொடுங்க. பிதா அழைக்கிறார், அவருக்கு செவி கொடுங்க. இவர் நேசகுமாரன், அவருக்கு, அவருடைய கட்டளைக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. நம்முடைய சுப்ரீம் அத்தாரிட்டி, சபை இல்ல, மக்கள் இல்ல, போதகர் இல்ல, அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார், என்னுடைய உண்மையான சீஷனா இருக்கணும்னா நீ உன்னை நீ வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வந்தாதான் நீ சீஷனா இருப்பேன். இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்ல. கையை தூக்கி நம்ம ஞானஸ்தானம் எடுத்து சபையில இருந்துகிட்டா நம்ம சீஷரா இருந்துடலாம். மனிதர் இந்த சபைங்க சொல்லி கொடுக்குது இல்ல. அவருக்கு செவி கொடுங்க, அவர் கற்பனைக்கு செவி கொடுங்க. பிதாவே பிதாவே என்று சொல்லுகிறவனே, என் சிதான் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான, அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவர் வார்த்தைகளுக்கு, அவர் சொல்லலையா நாலு காரணங்கள் தன் ஜீவனை காப்பாற்றிக்க நினைக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை கண்டடைவான். அதுக்கு செவி கொடுங்க. உன் உலகத்தையே ஆதாயப்படுத்தி உன் ஆத்மாவை இழந்தா உனக்கு என்ன லாபம்? ஆத்மாவுடைய மதிப்பு அவர் எவ்வளவு எடுத்து சொல்றாரு. இழந்து போன ஆத்மாக்கு நீ என்ன ஈடா கொடுப்பேன்றாரு. அவருக்கு செவி கொடுங்க. உலகத்துக்கு போனா உங்க ஆத்மா கொஞ்சம் கூட மதிப்பு இல்லை, இவருக்கு செவி கொடுங்க. எல்லா மனிதகுமாரன் சகல மகிமையோடு, பிதாவின் மகிமையோடு தேவ தூதர்கள் வந்து ஒவ்வொரு மனுஷன் கிரியைக்கு தக்கதாக பலனளிப்பாருன்னு அவர் சொன்னாரே முந்தின அதிகாரத்துல. அவருக்கு செவி கொடுங்க. ஆகவே இந்த பகுதி நம்மளுக்கு எந்த டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தாலும் அவருடைய கற்பனை கீழ்ப்படியத்துக்கு எடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. இயேசுடைய மாட்சிமை மகிமையை கண்டு நம்ம மிரண்டு அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய மகிமையை காணணும். அவரை பற்றிய நம்ம மனதில் அவரை பற்றி எந்த சிறிதான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாதுங்க. சாட்சாத்து காட், தேவன், அவர் தேவன். இந்த காட்சி நம்ம மனதில் பிரகாசித்து பிரகாசிக்கிட்டோம், அந்த மேகத்திலேருந்து வந்த சத்தம் நம்ம வாழ்நாளெல்லாம் நம்ம காதில் ஒழிக்கிட்டோம். அவருக்கு செவி கொடுக்கணும், அவருக்கு செவி கொடுக்கணும். அதான் கிறிஸ்தவமே. ரைல் சொல்ற ஆஃப் த சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ரிலிஜன், லிசன் டு கிரைஸ்ட். கிறிஸ்துக்கு செவி கொடுங்க, அதான் கிறிஸ்தவத்தின் சாரமே. அதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணு. நல்ல தேவனே, இந்த பாடத்தில் எங்களுடைய பலவீனங்களில் நாங்கள் எங்களுடைய குட்டியை அறிவில் புரிந்து கொள்ற பல காரியங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறேன். நன்றி அப்பா. இந்த சத்தியங்கள் ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து தியானித்து நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இந்த காட்சி எங்க மனதில் பதிந்து இயேசுவை எப்பொழுதும் எங்க இதயத்தில் பரிசுத்தப்படுத்த தேவாதி தேவனை எல்லா முழங்கால்களும் அவர் கால் அவருடைய அவர் பாதத்துக்கு முடங்கும், எல்லா நாவுகளும் அவர்தான் கர்த்தர் என்று அறிக்கை செய்கிற நால்வர் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நாங்கள். இந்த அறிவு எங்களுக்கு, இந்த காட்சி முன்பதாகவே எங்களுக்கு கொடுக்கப்படுறது. எத்தனை கோடி மக்கள் இதை அறியாமல் அந்த நாளில் புலம்புவார்கள். மலைகள் மலைகளே எங்க மேல் விழுந்து எங்களை நசுக்குங்க, உங்களுடைய மகிமையை காண முடியாம கதறுவார்கள். அதற்கு எங்களை நீங்கள் விட்டுவிடாமல் எங்களை தெரிந்து கொண்டு அப்பா எங்களுக்கு இவைகள் எல்லாம் வெளிப்படுத்த எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை சாக்கியமாக, இதை கொலையாரண பொருளாக எண்ணாமல் இந்த காட்சிகளை சத்தியங்களை நாங்கள் மிகுந்த பாக்கிய சாக்கியமாக எண்ணி எங்கள் இதயத்தில் பதித்து இதை சிந்தித்து இதை ஸ்டெட்ஃபாஸ்டா கெட்டியா பிடித்து கொண்டு அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. எங்களோடு பேசி எங்களை வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
போட்டிருக்கிற கடைசி பாடல்